لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة صلى الله على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فأما من طغى وآثر الحياة الدنيا فإن الجحيم هي المأوى وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى وقال نبينا صلى الله عليه وسلم لو تعلمون ما أعلم لضحكتم قليلا ولبكيتم كثيرا كما قال عليه الصلاة والسلام اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد كما صليت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما باركت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم في العالمين إنك حميد مجيد கண்ணியமான உலமா பெருமக்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லாம் உள்ள அல்லாஹு தாலாவுடைய அன்பும் அருளும் கருணை நம் அனைவர் மீதும் முழுமையாக உண்டாகட்டுமாக என்று துவா செய்தவனாக இந்த இடத்திலே நாம் எல்லாம் எங்களுடைய நேரங்களை கொடுத்து ஒன்று கூடியிருக்கிறோம். குறிப்பாக தாய்மார்கள் பல பகுதிகளிலிருந்து இங்கே வந்திருக்கிறீங்க. நாம் இங்கே ஒன்று கூடியதனுடைய நோக்கம் வேறு எதுவும் இல்லை. பேசக்கூடிய நானாக இருந்தாலும் சரி, கேட்கக்கூடிய நீங்களாக இருந்தாலும் சரி, எங்களுடைய வாழ்க்கையில முழுமையான முறையில் தீன் வந்துவிட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வேண்டித்தான் இது போன்ற மஜ்லிஸுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தீனுடைய மஜ்லிஸுகளில் நாம் உட்காரக்கூடிய நேரத்தில் குறிப்பாக முதலாவது நம்முடைய உள்ளத்தில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டிய நீயத்து என்னவென்று சொன்னால், நான் இங்கே வந்திருப்பது வெறும் நேரத்தை போக்குவதற்காக வேண்டி அல்ல, சொல்லப்படக்கூடிய விடயங்கள் என்னுடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்பதற்காக வேண்டும். அல்லாஹ் ரசூலுடைய விஷயங்களை பேசுகிறோம், கேட்கிறோம், இது ஒரு பெரிய பாக்கியம். அல்லாஹ் பேச வைக்கிறான், கேட்க வைக்கிறான். இன்றைக்கு உலகத்தில் பார்க்குற நேரங்களை எது எதுக்கெல்லாமோ கொடுத்து கொண்டிருக்கிறான், எதில் எதில் இல்லாமோ நேரத்தை கழிச்சு கொண்டிருக்கிறான். இன்னைக்கு உலகத்தில் சொல்றாங்க டைம் பாஸ், பொழுது போக்குறது. டைம் பாஸ் பண்றதுக்காக வேண்டி எத்தனையோ பல வேலைகள், அதில் எத்தனையோ தேவையில்லாத விடயங்களை பேசுறது, கேட்கறது அல்லது பார்க்கறது. ஒன்று விளங்கிக்கிறனும் டைமை நாங்கள் பாஸ் பண்ண தேவையில்லை, டைம் பாஸ் ஆகிக்கொண்டே தான் இருக்குது, பொழுது போய்கொண்டே தான் இருக்குது. போய்கொண்டிருக்கிற நேரத்தை தான் பிடிச்சி வைக்க இயலாது, போய்கொண்டிருக்கிற நேரத்தை எங்களால் பிடிச்சி வைக்க இயலாது. எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு செகண்ட் போயிருச்சுன்னா திரும்ப வராது, அது எத்தனை கோடி கொடுத்தாலும் சரி. ஒரு நாள் போயிருச்சுன்னா அது திரும்ப வராது, எத்தனை கோடி கொடுத்தாலும் அது கிடைக்காது. அதனால நாங்கள் நேரத்தை போக்க தேவையில்லை, பொழுத போக்க வேண்டிய அவசியம் இல்லை, பொழுது தானாக போய்கொண்டே தான் இருக்கிறது. போய்கொண்டே இருக்கக்கூடிய பொழுதை நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்துபவன் தான் புத்திசாலி. ஆனா இன்றைக்கு உலகத்துல பார்க்கிறோம் நேரத்தை போக்குறதுக்காக வேண்டி, பொழுத போக்குறதுக்காக வேண்டி என்னென்னமோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படியெல்லாம் எங்களை ஈடுபடுத்தாமல் அல்லாஹு தஆலா இது போன்ற நல்ல காரியங்களில் அல்லாஹ் நம்மை ஈடுபடுத்தி இருக்கிறான் என்று சொன்னால், இது அல்லாஹுக்கு மிகப்பெரிய அவனுடைய கருணையாக கிருபையாக இருக்கிறது. அதுக்கு நம்ம நிறைய நன்றி செலுத்த வேண்டும். இது போன்ற நல்ல விடயங்களில் நம்முடைய நேரங்கள் செலவழிகிற மாதிரி நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏண்டா எங்களுடைய வாழ்க்கையினுடைய கேபிட்டல் முதலீடு என்ன? அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய நேரங்கள் தான். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ஒரு சின்ன ஒரு சூராவத்தை இறக்கி இருக்கிறான், உல் ஆஸ்ர், இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். ஹஜ்ரத் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, 114 சூராக்கள்ல இந்த ஒரு சூராவை ஒரு மனிதன் சரியான முறையில் விளங்கி தன்னுடைய வாழ்க்கையை அமல் செய்யக்கூடிய அமைப்பில் ஆக்கிக்கொண்டால் அவன் வெற்றி பெற்று விடுவார். இந்த ஒரு சூரா அப்படிப்பட்ட கருத்து ஆழமிக்க சூரா. அல்லாஹு தஆலா இந்த சூராவில் என்ன செய்கிறான்? வல் ஆஸ்ர், காலத்தின் மீது சத்தியம் செய்கிறான். குர்ஆன்ல அல்லாஹு தஆலா பல விடயங்களின் மீது சத்தியம் செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த விஷயத்தின் மீது எதுக்காக வேண்டி சத்தியம் செய்கிறான் என்று சொன்னால், அதனுடைய மரியாதை, அதனுடைய மகத்துவம், அதனுடைய முக்கியத்துவம் மக்களுக்கு விளங்கப்பட வேண்டும். எந்த விடயத்தை அல்லாஹ் சத்தியம் செய்து சொல்ல வருகிறானோ அதற்கும் எதன் மீது சத்தியம் செய்யப்பட்டதோ அந்த வஸ்துவுக்கும் ஒரு தொடர்பை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். இப்ப இந்த சூரால் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? காலத்தின் மீது சத்தியமாக, நேரத்தின் மீது சத்தியமாக மனிதர்கள் அத்துணை பேரும் நஷ்டத்தில் இருக்கிறான். ஜுனைத் அல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற ஒரு பெரியார், அநேகமாக அவர்களாகத்தான் இருக்கும், அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஒரு நாள் ஒரு கடை தெருவில் நின்று கொண்டிருந்தேன். கடை வீதியில் பஜாரில் ஏதோ ஒரு வேலையான போயிருந்தேன். வெளியில் ஒரு சத்தம் எனக்கு கேட்குது. யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு பொருளை விற்று கொண்டு போறார். என்ன சொல்லி விற்கிறார் என்று சொன்னால், அவர் சொல்கிறார், இரஹமு அலாமை எதுபுர சுமாலி, இரஹமு அலாமை எதுபுர சுமாலி. யாருடைய கேபிட்டல், யாருடைய அந்த முதலீடு கரைஞ்சு கொண்டே போகிறதோ அவர்களுக்கு அவருக்கு நீங்கள் எல்லாரும் இரக்கம் காட்டுங்கள். என்ன சொல்றார்? இரஹமு அலாமை எதுபுர சுமாலி, யாருடைய கேபிட்டல் குறைஞ்சு கொண்டே போகுதோ அந்த மனுஷனுக்கு நீங்க எல்லாரும் இரக்கம் காட்டுங்க. அப்ப இவங்க நினைக்கிறாங்க, அப்படி என்ன கேபிட்டல் வச்சிருக்கிறார், எதை வித்துட்டு போறார், எதுக்காக வேண்டி இப்படி அவர் அறிவிப்பு செய்யறார் அப்படின்னு பாக்குறதுக்காக வேண்டி நான் வெளியே வர்றேன். வந்தா அவர் ஒரு தள்ளு வண்டியில ஒரு பெரிய ஐஸ் கட்டியை வித்து கொண்டே போறார். ஐஸ் கட்டி, இந்த காலத்தில் ஐஸ் கட்டியை வந்து கரைக்காம வைக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜுகள் இருக்கிறது, அல்லது அதை தயாரிக்கிறதுக்கு என்று பல கருவிகள் வந்துருச்சு. அந்த காலத்தில் அப்படி கிடையாது. ஐஸ் கட்டி எங்கேயாவது பனி உழுக்க கூடக்கூடிய இடத்துலேருந்து எடுத்துட்டு வருவாங்க, அதை எதிரையாவது சுத்தி கித்தி பாதுகாத்துட்டு கொண்டு வந்து வித்துருவாங்க. அது விற்கிறதுக்கு முன்னாடி அது கரைஞ்சு கொண்டே இருக்கும், கரைஞ்சு போய்கொண்டே இருக்கும். அப்ப நான் பார்த்தேன், இவர் என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், இவருடைய கேபிட்டல் கரைஞ்சு கொண்டே போகும். அவர் விரும்பினாலும் சரி விரும்பாட்டாலும் சரி அது கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டே இருக்குது. கொஞ்சம் அதை கவனிக்காம விட்டுட்டாருண்டா கொஞ்ச நேரத்தில் எல்லாம் தண்ணியா போயிடும், ஒன்றும் செய்யல. அப்பந்தான் எனக்கு யோசனை வந்தது, அல்லாஹ் இந்த சூறாவில் காலத்தின் மீது சத்தியம் செய்து சொல்கிறானே, காலத்தின் மீது சத்தியம் செய்து மனிதர்கள் அத்தனை பேரும் நஷ்டத்தில் இருப்பதாக அல்லாஹ் சொல்கிறானே, இதனுடைய உண்மையான யதார்த்தம் எனக்கு அங்க விளங்குச்சு. எப்படி அவருடைய கேபிட்டல் கரைஞ்சு கொண்டே இருக்குதோ அது மாதிரிதான் எங்களுடைய கேபிட்டலும் கரைஞ்சு கொண்டே இருக்குது. எங்களுக்கு வயசு அல்லாஹ் தந்திருக்கிறான், அந்த வயசு கொஞ்சம் கொஞ்சமா எங்களுடைய கையை விட்டு போய்கொண்டே இருக்கிறது. எப்படி அவர் முயற்சி செய்து கரைஞ்சு கொண்டே போகக்கூடிய அந்த கேபிட்டலை முயற்சி செஞ்சு யாருக்காவது வித்துட்டாருன்னா அவருக்கு ஏதாவது பிரயோசனம் கிடைக்கும், சல்லி கிடைக்கும், அவருக்கு நல்ல நன்மைகள் அவருக்கு ஏற்படும். இல்ல, அவர் அதை பத்தி கவலைப்படாமல் இருந்துட்டார், கரைஞ்சிரும், அவருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாம போகும். அதே மாதிரி தான் எங்களுடைய கேபிட்டல் ஆகிய எங்களுடைய வாழ்நாள் கரைஞ்சு கொண்டே இருக்கு. அல்லாஹ் ஒருத்தருக்கு 80 வருஷத்தை எழுதி வச்சிருக்கிறான் என்று சொன்னால், அதுல 40 வருஷம் போயிருச்சுன்னா இந்த பாதி தான் வச்சிருக்கிறார், பாதி கேபிட்டல் முடிஞ்சு போயிருச்சு. இதை கொண்டு அவர் என்ன செய்கிறார்? அப்ப அந்த காலம் கழிய 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 மனிதன் நஷ்டத்தை நோக்கி போய்கொண்டே இருக்கிறான். காலத்தின் மீது சத்தியமாக எல்லா மனிதர்களும் நஷ்டத்தில் இருக்கிறான். இப்பதான் விளங்கிச்சு, காலம் கழிஞ்சு கொண்டே இருக்கிறது, நாங்கள் அதை சரியாக பயன்படுத்தல என்று சொன்னால் அந்த நேரத்தை அல்லாஹ் எப்படி விரும்புகிறானோ அப்படி செலவழிக்கலைன்னா நாங்கள் நஷ்டத்தை அடைந்து கொண்டே இருக்கிறோம். அப்ப யார் நஷ்டத்தை அடையாதவர்கள்? அல்லாஹ் நாலு வேலைகளை செய்யக்கூடியவர்கள் என்பதை அடுத்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் வதவாஸௌ பில் ஹக் வதவாஸௌ பிஸ் ஸபர். முதல்ல அல்லாஹ்வின் மீது பரிபூர்ணமான நம்பிக்கை, ஈமான் கொண்டவர்கள். இரண்டாவது, நல்ல அமல்களில் தங்களுடைய நேரத்தை செலவழித்தவர்கள். ஈமான் கொண்டிருக்கிறோம், மூமின்களாக இருக்கிறோம், ஆனா எங்களுடைய வாழ்க்கையில பெயரளவு ஈமான் இருக்கிறது, நல்ல அமல்கள் இல்லை என்று சொன்னால் எங்களால் முழுமையான வெற்றியை அடைய முடியாது. மூன்றாவது, நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம், நாங்கள் தொழுகிறோம், நாங்கள் நல்ல அமல் செய்கிறோம், ஆனால் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லல, அதுவும் நஷ்டத்தை உண்டாக்கிவிடும். உதவாசோவில் சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கொருவர் எடுத்துரைத்தவர்கள். நான்காவது, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், இந்த நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லும் போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இதற்கெல்லாம் முகம் கொடுத்து பொறுமையாக இருந்தவர்கள். இந்த நான்கு காரியங்களில் யார் ஈடுபடாமல் தன் வாழ்க்கையை கழித்து விட்டார்களோ அவர்களை தவிர மீது அத்தனை பேரும் நஷ்டத்தில் இருப்பதாக அல்லாஹ் இந்த சூராவை சொல்லி காட்டுகிறார். கண்ணியமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான தாய்மார்களே, ஏதோ கொஞ்சம் நேரங்களை தீனுக்காக வேண்டி நாம் கொடுக்கிறோம் என்று சொன்னால் தீனுடைய விடயங்களை பேசுறதுக்கு அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீக் தருகிறான், கேட்கறதுக்கு எங்களுக்கு தௌஃபீக் தருகிறான் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் எங்கள் மீது இரக்கம் காட்டியிருக்கிறான், எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கிருபையை செய்திருக்கிறான் என்பதை நாங்கள் உணர வேண்டும். இல்லை என்றால் இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ பேர் எத்தனையோ விதமாக தங்களுடைய நேரங்களை தனித்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில முழுமையான முறையில தீன் வரணும். இது போன்ற மஜ்லிஸ்கள் ஏற்பாடு செய்யப்பட்டதனுடைய நோக்கம் என்னென்று சொன்னால் முழுமையான முறையில எங்களுடைய வாழ்க்கையில தீன் வர வேண்டும், அல்லாஹ்வுடைய அச்சம் வர வேண்டும். இன்றைக்கு உலகத்தினுடைய நிலைமை ரொம்ப பயங்கரமான நிலைமை, ரொம்ப ஆபத்தான நிலைமை. நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறோம் ஏதோ இந்த உலகத்துக்கு வந்த ஒன்றும் செய்யல, அல்லாஹ் எங்களை இந்த உலகத்துல படைச்சிட்டான், படைச்சு அல்லாஹ் பல ஞாபகத்துகளையும் தந்து விட்டான். இந்த உலக வாழ்க்கை முடிஞ்சதுக்கு பிறகு ஏதாவது ஒரு வாழ்க்கையை நாங்கள் தேர்ந்தெடுத்தே ஆக வேண்டும், தப்ப முடியாது. ஒன்று, அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த தௌஃபீக்கை தர வேண்டும், சுவர்க்கத்தினுடைய வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். இல்லை என்றால் நம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நரகத்தினுடைய வாழ்க்கை எதிர்நோக்கி இருக்கிறது. எதை நாம் தேர்ந்தெடுக்கப் போகிறோம்? இந்த ரெண்டை விட்டு அவர் எங்கேயும் போக முடியாது. ஒன்று, நிரந்தரமான இன்பம், அளவே இல்லாத இன்பம், எண்ணவே முடியாத சுகம் இது இருக்கிறது, அல்லது நினைச்சு பார்க்க முடியாத பயங்கரம், கொடூரமான வேதனை, நாம் கற்பனை கூட செய்து பார்த்திருக்க முடியாத துன்பங்கள் இது நமக்கு முன்னால் இருக்கிறது. இந்த ரெண்டில் நாம் எதை தேர்ந்தெடுக்கப் போகிறோம்? அதற்குத்தான் அல்லாஹ் இந்த சந்தர்ப்பமாக இந்த உலக வாழ்க்கையை தந்திருக்கிறோம். அல்லாஹ் மிகப்பெரிய கருணையாளர். தன் அடியார்கள் மீது, ஒரு தாய் தன்னுடைய பச்சிலம் குழந்தையின் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பை விடவும் பல மடங்கு அதிகமான அன்பு நிறைந்தவன் தான் அல்லாஹ். நமக்கு இந்த தீனை தந்தான், எப்படி வாழணும் என்ற வாழ்க்கையை கற்றுத்தந்தான். நீங்க இப்படித்தான் வாழணும் என்ற வாழ்க்கையை அல்லாஹ் கற்றுத்தந்திருக்கிறான். இந்த தீனுடைய அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தேர்ந்தெடுத்தால் முடிவே இல்லாத நிரந்தரமான இன்பத்திற்கு சொந்தக்காரர்களாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மா ரஐது மித்ரல் ஜன்னதி நாம தாலிபுஹா வலா ரஐது மித்ரல் நாரி நாம ஆரிபுஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவர்க்கத்தை போன்ற ஒரு இன்பமான ஒரு இடத்தை நான் பார்க்கவே இல்லை, ஆனால் அதை தேட வேண்டிய மனுஷன் தூங்கிக் கொண்டிருக்கிறான். உலக வாழ்க்கை ஒரு தூக்கம், ஒரு மனிதன் உண்மையில எப்ப முடிச்சு பார்ப்போம்? மௌத்துக்கு பிறகுதான், மௌத்துக்கு பிறகுதான் தெரியும். உலக வாழ்க்கை ஒரு கனவு, இதை விளங்குறதுக்கு பெருசா ஒரு யோசனை எல்லாம் தேவையில்லை. கொஞ்சம் எங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை நினைச்சு பாருங்க, எல்லாமே ஒரு கனவு மாதிரி இருக்கும். சின்ன பிள்ளையா இருந்தது, ஓடி விளையாடினது, ஸ்கூல்ல போய் படித்தது, உமா அப்பாவோட வெளியில சுற்றி தெரிஞ்சது, இதெல்லாம் இப்ப திரும்பி வருமா? யார் இந்த வாழ்க்கையை முடிந்து சென்று விட்டார்களோ அவங்களுக்கு இது திரும்ப வரப்போகிறதா? இதுவெல்லாம் ஒரு கனவு. வாலிபர்களுக்கு சிறுபிராயம் கனவு, வயோதிகர்களுக்கு வாலிபம் ஒரு கனவு, உலக வாழ்க்கையே ஒரு கனவு வாழ்க்கையை மாறுதான். ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்ந்திருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கழிந்தது கழிந்து விட்டது, இனிமே வரக்கூடிய வாழ்க்கையைத்தான் நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். அப்ப இந்த உலகத்தினுடைய இன்பங்கள், உலகத்தின் துன்பங்கள் எல்லாம் ஒரு கனவை போன்று. ஆனால் இது எங்கள் அப்பயே மறைச்சிருச்சு, சுவர்க்கத்தை பத்தி சிந்திக்க விடல, மறுமையினுடைய வாழ்க்கையினுடைய எண்ணத்தை இல்லாமாக்கிருச்சு. உலகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த விடயங்கள் இருக்கிறது எங்களை அப்படியே உலகத்துல மூழ்க வச்சிருச்சு. நீ உலகத்துல பாக்குறோமா இல்லையா, ஒரு சின்ன ஒரு செல்போன் இருக்குது, அதுல பல நல்ல விஷயங்கள் இருப்பதாக நாம் நினைக்கிறோம், ஆனா பல கெடுதியான விஷயங்களும் இருக்கிறது. மெய் மறந்து அதுல போய்கிறோம், மனுஷன் அதுல போயிட்டான்னு சொன்னா மெய் மறந்து போய்விடுகிறார். இன்றைக்கு உலகத்தினுடைய விஷயங்கள் எல்லாமே இது போன்ற கவர்ச்சிகள் தான். மனிதன் அப்படியே மறக்கடிச்சிரு, அவனுடைய நோக்கத்தை மறக்கடிச்சிருது. வியாபாரத்துல ஈடுபடுறான், பிசினஸ்ல ஈடுபடுறான், பாம்பு சொல்லுது, ஆனா இந்த மெய் மறந்து போய் தொழுகையும் மறந்துடுறான். பள்ளிக்கு போகணுமே தொழுகணுமே அப்படிங்கிற எண்ணத்தை மறக்கடிச்சிருந்து எடுக்கிறது. யாருமே விரும்பி செய்யறது இல்லை, நான் தொழுக போக கூடாதுன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. நான் நல்ல அமல்களை செய்யணும் என்ற எண்ணம் தான் எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனா இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை அப்படியே அவன் மறக்கடித்து விட்டது. அதனாலதான் ரபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுவர்க்கத்தை போன்ற ஒரு இன்பமான ஒரு விடயத்தை நான் பார்க்கல, ஆனா அதை தேட வேண்டிய மனுஷன் தூங்கி கொண்டிருக்கிறான். நரகத்தை போன்ற பயங்கரமான ஒரு இடத்தையும் நான் பார்க்கவில்லை, அதை விட்டு ஓட வேண்டிய மனுஷனும் தூங்கிக் கொண்டிருக்கிறான், அதை விட்டு பயப்பட வேண்டிய மனுஷனும் உறங்கிக் கொண்டிருக்கிறான். உலகத்தினுடைய வாழ்க்கையினுடைய நிலைமை இப்படி இருக்கிறது. ஆக கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் வரணும், வாழ்க்கையினுடைய நோக்கத்தை விளங்கணும். வெறும் இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் வரல, உலகத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்யத்தான் வேணும். மார்க்கம் எதையும் எங்களுக்கு உலகத்தை நீங்க அனுபவிக்க வேண்டாம், தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டாம் என்று சொல்லல. நல்ல சாப்பிடுங்க அலாலான முறையில், நல்ல குடிங்க, உங்களுக்கு தேவையான பானங்கள் இருக்கிறது அல்லாஹ் தந்திருக்கிறான், நல்ல சாப்பிட்டு குடிக்கலாம். நம்முடைய குடும்ப வாழ்க்கை இருக்கிறது, பிள்ளைகளுக்காக சம்பாத்தியம் இருக்கிறது, வீட்டு வேலைகள் இருக்கிறது, தேவையான அளவுக்கு வீண்விரயம் இல்லாமல் நம்முடைய தேவைகளை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் அனுமதி தந்திருக்கிறான். ஆனா மறுமையை மறந்து விடாதீர்கள். மறுமை என்று ஒன்று இருக்கிறது. இந்த தேவைகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம்தான், இந்த வாழ்க்கையும் ஒரு குறிப்பிட்ட காலம்தான். இந்த வாழ்க்கை நம்மை விட்டு பறிக்கப்பட்டு விடும், அது எப்பொழுது என்று தெரியாது. அதற்கு பிறகு உண்மையான வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கைக்கு எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்ளணும். அதற்குத்தான் தீனுடைய வாழ்க்கை தேவை என்று சொல்கிறோம். முதலாவது என்ன? அல்லாஹ்வுடைய பயம். ரகசியத்திலும் பரகசியத்திலும், வெளிரங்கத்திலும் அந்தரங்கத்திலும், எல்லா நிலைகளிலும், உள்ளேயும் வெளியேயும் அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்க வேண்டும். அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். நான் ஒரு முஸ்லீம், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், வாலிபராக இருந்தாலும் வயோதிகனாக இருந்தாலும், வசதி படைத்தவனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும், பதவி கொடுக்கப்பட்டவராக இருந்தாலும் சாதாரண தொழிலாளியாக இருந்தாலும், எல்லாத்துக்கும் ஒரு எண்ணம் இருக்கணும், நான் ஒரு முஸ்லீமாக இருக்கிறேன், என்னை படைச்ச ரப்புக்கு கட்டுப்பட்ட ஒரு அடிமையாக இருக்கிறேன். அந்த உணர்வு எங்க போனாலும் இல்லாம போயிடக்கூடாது. இன்னைக்கு எங்கள்கிட்ட வந்திருக்கக்கூடிய சில புறப்பாடு என்ன அப்படின்னு சொன்னா, சில நேரத்துல ஓரளவு அல்லாஹ்வுடைய சிந்தனையோட வாழ்றோம். பள்ளிக்கு வந்தா, நல்ல விடயங்களை கேட்டா, கொஞ்சம் அல்லாஹ்வுடைய சிந்தனைகள், மார்க்கத்தை பத்தி உள்ள கவலை வருது. ஆனா அதே நேரத்துல கொஞ்சம் வேற எங்கேயாவது வெளியே போயிட்டா, ஃபங்க்ஷனுக்கு போயிட்டா, ஏதாவது ஒரு கல்யாணம் காட்சி அப்படின்னு போயிட்டு இருந்தா, கொஞ்சம் எங்களை நாங்க மறந்துடுறோம். நான் ஒரு முஸ்லிமா இருக்கிறேனே, எப்படி இருக்கணும், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், உலகத்தினுடைய மாளிகைகள்ல, உலகத்தினுடைய சூழல்கள்ல கொஞ்சம் போனவங்களே எங்களுக்கு மறதி வந்தது. ஏ, உலகத்தினுடைய தன்மை அப்படித்தான், நாங்க அப்படி இருக்கக்கூடாது, ஒரு பூமியின் அப்படி இருக்கக்கூடாது. நீ உலகத்துல சாதாரண ஒரு பதவி கொடுக்கப்பட்டவரை பாருங்க, எங்க போனாலும் அந்த பதவியை மறந்துட மாட்டார். ஒரு வாத்தியார் இருக்கிறார், ஒரு டீச்சர் இருக்கிறார், ஒரு வாத்தியார் ஸ்கூல்ல அவர் வந்து படிச்சு கொடுக்கக்கூடியவர், அவர் எப்பவும் உள்ளத்துல என்ன நினைக்கிறார், நான் எப்படி இருக்கணும், நான் ஒரு வாத்தியார், அல்லது நான் ஒரு மதரசா ஒரு உஸ்தாத், அவர் எங்க போனாலும் என்ன நினைக்கிறார், எனக்கு கீழே பல 100 பேர் படிச்சுக்கிட்டு இருக்கிறார், அப்ப நான் என்னை அவர் பஸ்ல இருந்தாலும் அது மாதிரி இருப்பார், அந்த உணர்வோட இருப்பார், அல்லது ஒரு ஹோட்டலுக்கு போனாலும் அந்த உணர்வோட இருப்பார், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் அந்த உணர்வோட தான் இருப்பார். அப்ப அவர் என்ன நினைக்கிறார், நான் எனக்கு கீழே ஒரு 300 பேர் 400 பேர் படிக்கிறாங்கடா, நான் எப்படி நடந்து கொள்ளணும்? இது சாதாரண உலகத்தினுடைய, ஒரு கம்பெனி மேனேஜர் இருக்கிறார் அல்லது ஒரு கம்பெனியினுடைய ஓனர் இருக்கிறார், அவருக்கு எப்பவுமே எங்க போனாலும் அந்த பர்சனாலிட்டி அந்த பிரஸ்டீஜ் இதை விட்டு கொடுக்க முடியாது அவர். இதெல்லாம் உலகத்தினுடைய சின்ன சின்ன பதவிகள் அதிகாரங்கள். அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த தீன் இஸ்லாம், ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவன் எவ்வளவு பெரிய அந்தஸ்துடையவன். நாங்க எங்க போனாலும் அந்த அந்தஸ்தை விட்டு கொடுக்கலாமா? ஒரு ஹோட்டலுக்கு போயாச்சு, இஸ்லாமிய அந்தஸ்தை விட்டாச்சு. ஒரு ஹோட்டலுக்கு போனா முஸ்லீமாக இருக்கிறோம் என்பதை மறந்தாச்சு. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா நாங்க முஸ்லீமாக இருக்கிறோம் என்பதை மறந்தாச்சு. அங்க என்ன நடக்கிறதோ அதுல எல்லாத்திலையும் எங்களை நாங்களும் ஈடுபடுத்திக் கொண்டாச்சு. இது ஒரு முஸ்லீமின் தன்மையாக இருக்கிறார். எந்த நேரத்திலும் அல்லாஹ்வுடைய பயம் இருக்கணும். என்னை என்னுடைய ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறார். மௌத்து எந்த நேரத்திலும் வரலாம். மௌத்து வர்றதுக்கு ஏதாவது தடை இருக்குதா? இங்க வரக்கூடாது அங்கத்தான் வரணும் என்று ஏதாவது இருக்குதா? இல்லை. எத்தனையோ பேர் மதிமயங்கி கிடக்கிறார்கள், சந்தோஷத்திலே மூழ்கி கிடக்கிறார்கள். திடீரென்று மரணம் வருகிறது, மரணத்தை யாராலும் தடுக்க இயலாது. ஒரு மூமினை பொறுத்தவரைக்கும் எந்த இடத்தில் இருந்தாலும் நான் ஒரு முஸ்லீமாக இருக்கிறேன், என்ன படைச்ச ரப்பு என்ன பார்த்து கொண்டிருக்கிறான். வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, தொழில இருந்தாலும் சரி, ஓய்வாக இருந்தாலும் சரி, தனிமையில் இருந்தாலும் சரி, கூட்டத்தில் இருந்தாலும் சரி, நான் ஒரு முஸ்லீமாக மூமினாக இருக்கிறேன், என்ன படைச்சரப்பு என்ன பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த உணர்வோடையே வாழ வேண்டும். இது இல்ல, இந்த உணர்வு தக்குவாவுடைய உணர்வு இல்ல, அல்லாஹ்வுடைய பயம் இல்ல, வாழ்க்கையில பாவங்கள் ஏற்பட்டு விடுகிறது. அல்லாஹ்வுக்கு மாற்றமான காரியத்துல ஈடுபடுறான், உள்ளம் மறத்து போயிடுது, உள்ளம் கெட்டு போய் விடுகிறது. அம்மா மன் தவா வாசரல் ஹயாத துன்யா, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், யார் வரம்பு மீறி நடக்கிறார்களோ, உலக வாழ்க்கையே பிரதானம் அதுதான் அசல் என்று நினைத்துக் கொண்டு மறுமையை மறந்து வாழ்கிறார்களோ, அவருக்கு நரகம்தான் ஒதுங்குவிடம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். யார் தன்னுடைய இறைவனுக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்பதை பயந்து கொண்டிருக்கிறாரோ, நினைச்சு பார்க்கணும், கொஞ்சம் என் படத்தை எஜமானுக்கு முன்னாடி நான் போகணுமே, அவனுக்கு முன்னாடி நான் நிற்கணுமே, நான் என்ன முகத்தை கொண்டு நிற்பேன்? நாம் எல்லோருமே பாவிகள் தான், பாவம் செய்திருக்கிறோம். படைச்ச எஜமானன் கருணையானவன், கிருபையானவன், அவன் நம்மை மன்னிக்கக்கூடியவன். ஆனால் நாங்கள் கொஞ்சம் நினைக்கணும், எந்த முகத்தோடு அந்த ரப்புக்கு முன்னாடி போய் நிற்போம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், இந்த கவலை, இந்த பயம், இந்த அச்சம் யாருடைய உள்ளத்துல இருந்து மனோ இச்சைகளிலிருந்து தன்னுடைய உள்ளத்தை தடுத்து கொண்டானோ, பாதுகாத்து கொண்டானோ. மனோ இச்சை இருக்குதே, இது எங்களுக்கு பெரிய விரோதி. உன்னுடைய விரோதிகளின் மிகப்பெரிய விரோதி உன்னுடைய நஃப்சு தான். இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றான், நஃப்சுக்கும் சைத்தானுக்கும் மாற்றம் செய்து கொண்டே இரு. ஏன்? அந்த நஃப்சு எல்லாத்தையும் நல்லதை சொல்ற மாதிரி தெரியும், இதை செஞ்சு பார்ப்போமே, அதை அதுல ஈடுபட்டு பார்ப்போமே என்று சொல்ற மாதிரி இருக்கும். ஆனால் நிச்சயமாக உன்னை வணிகத்தில் போவதற்குத்தான் சைத்தானும் நஃப்சும் உன்னை தூண்டி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், உனகன் நஃப்ஸ் அனில் ஹவா, தன்னுடைய மனோ இச்சையிலிருந்து உள்ளத்தை யார் பாதுகாத்து கொண்டானோ, இன்னல் ஜன்னத ஹியல் மவ்வா, சுவர்க்கம் அவன் ஒருங்குமிடமாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையில தக்குவா வர வேண்டும், வாழ்க்கையில அல்லாஹுடைய பயம் வர வேண்டும், பாவங்களில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளணும், எங்களுடைய குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளணும், எங்களுடைய வீட்டின் சூழ்நிலைகளை பாதுகாத்துக் கொள்ளணும், அல்லாஹுக்கு முன்னாடி நிற்கணுமே என்ற ஒரு சிந்தனை வர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னார்கள், அல்லாஹுவினுடைய அச்சத்தை நினைத்து, அல்லாஹுக்கு முன்னாடி நிற்கணுமே என்று நினைத்து, யாருடைய கண்கள் கண்ணீரை வடிக்கிறதோ, யாருடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வழிகிறதோ, உள்ளத்தால் அல்லாஹ்வுடைய பயம் ஏற்படுகிறதோ, நரக நெருப்பை அல்லாஹ் அவன் மீது ஹராமாக்கி விடுகிறான். அந்த தன்மை எங்களிடத்தில் வரணும், அல்லாஹ்வுடைய பயம். நான் பாவம் செஞ்சிருக்கிறேனே, என்ன ரப்பு என்ன செய்யவான், நான் எப்படிப்பட்ட ஒரு நிலையிலே என்னுடைய ரப்பை சந்திப்பேன் என்ற கவலை, என்ற அச்சம், என்ற பயம் உள்ளத்துல இருந்தால் அல்லாஹு தஆலா உண்மையான அவனுடைய தக்வாவை, தீனுடைய வாழ்க்கையை நமக்கு தருவார். வெளியத்திற்குரியவர்களே, இந்த தக்வா எங்களிடத்துல வந்துருச்சுன்னா அமல்கள்ல பேணுதல் வரணும். அமல்கள்ல பேணுதல், தொழுகையில பேணுதல், கொடுக்கல் வாங்கல்ல பேணுதல், குடும்ப வாழ்க்கையில பேணுதல், குழந்தை வளர்ப்பிலே பேணுதல், பிள்ளைகளை வளர்க்கறதுல பேணுதல், எங்களுடைய கூட்டு வாழ்க்கை அடுத்தவர்களோடு எப்படி வாழ வேண்டும் இதுல பேணுதல். இன்னைக்கு அதுல நாங்க ரொம்ப தவறு செய்கிறோம். எங்களுடைய அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல பெரிய தவறை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அடியார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கடமைகள் ஏதோ ஓரளவு நாங்கள் செய்து விடுகிறோம். அதுலேயும் பல குறைபாடுகள், தொழுகையில குறைபாடு இருக்குது, எங்களுடைய ஹலால் ஹராம் பேணுதல்ல குறைபாடு இருக்குது, அதுலேயும் ஏதோ பல குறைபாடுகளோடு வாழ்ந்து செய்து விடுகிறோம். ஆனா அடியார்களுடைய விஷயத்தில், எங்களுடைய பெற்றோர்களிடத்தில் நடக்கக்கூடிய விடயம், எங்களுடைய பிள்ளைகளோடு நடந்து கொள்ளக்கூடிய முறைகள், எங்களுடைய குடும்பத்தார்களோடு நடந்து கொள்ளக்கூடிய முறைகள், பக்கத்து வீட்டுக்காரர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய முறைகள், அதுல மிகப்பெரிய தவறை செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக எங்களுடைய பிள்ளை வளர்ப்பிலே மிக மிக நாங்கள் பின்தங்கி இருக்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். பிள்ளை பாசம் இருக்கிறது, ஏதோ அல்லாஹ் எங்களுடைய முன்னோர்களுக்கு ரஹமத்து செய்யணும், பல ஏற்பாடுகளை செஞ்சுட்டு போனாங்க, மதரசாக்கள், மக்தபுகள், பள்ளிவாசல்கள், இது போன்ற அவங்களுடைய சிந்தனை எல்லாம் தீனாகவே இருந்துச்சு. அதனால இன்றைக்கு ஏதோ மதரசாக்களும் பள்ளிவாசல்களும் மக்தபுகளும் தீனுடைய மகிழ்ச்சிகளும் நடந்து கொண்டிருக்கிறது அவர்களுடைய துவாக்களுடைய வரக்கத்தினால். ஆனால் நாங்க எங்களுடைய சமுதாயத்துக்காக என்ன செஞ்சிருக்கிறோம், குறிப்பாக எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம் கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். அதிகமான தாய்மார்கள் இங்க வந்திருக்கிறீங்க, அல்லாஹ் உங்களுக்கு பெரிய ஞாபகத்தை தந்திருக்கிறான், குழந்தை செல்வத்தை தந்திருக்கிறான். இது எவ்வளவு பெரிய ஞாபகம், இதனுடைய மதிப்பு யாருக்கு தெரியும்? அல்லாஹ் எதேனும் ஒரு நன்மையை நாடி ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக யாருக்காக வேண்டியாவது இந்த ஞாபகத்தை வழங்காமல் இருந்தால், இந்த ஞாபகத்து கொடுக்கப்படாமல் இருந்தால், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால், அவர்களுடைய உள்ளத்தில் தான் அதனுடைய உண்மையான வேதனை தெரியும். பெரிய ஞாபக குழந்தை செல்வம், இந்த குழந்தை செல்வத்தை, இந்த ஞாபகத்தை நீங்கள் எப்படி பாதுகாக்கப் போகிறீர்கள்? அல்ல உங்களுக்கு வழங்கி இருக்கிறானே, இவ்வளவு பெரிய பொறுப்பு இது. நாளைக்கு இந்த பிள்ளைகள் எங்களுக்கு அல்லாஹுக்கு முன்னால் சாட்சி சொல்லக்கூடிய நல்ல பிள்ளைகளாக ஆகுவதற்கு நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். எங்களுடைய சஹாபி பெண்மணிகளுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. அல்லாஹ் சொல்லக்கூடிய நல்லடியார்களுடைய மனைவிமார்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க, எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார். நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஹஜ்ரத் ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பும் அற்புதம், இந்த உலகத்துக்கு வந்ததும் அற்புதம், இந்த உலகத்தை விட்டு போனதும் அற்புதமாக போயிருக்கிறார்கள், மறுபடியும் இந்த உலகத்திற்கு அற்புதமாக வருவார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நபி ஹஜ்ரத் ஈசா அலைஹி ஸலாம். பிறப்பு அற்புதம், தகப்பன் இல்லாமல் பரிசுத்தமான ஹஜ்ரத் மரியம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் அற்புதமான முறையில் இந்த உலகத்தில் அவங்கள படைச்சாங்க. தகப்பன் இல்லாமல் பிறந்தார்கள், இந்த உலகத்தை விட்டு போனதும் அற்புதம், அல்லாஹ் அவர்களை அப்படியே உயிரோடு வானத்திலே எடுத்துக்கொண்டார். மறுபடியும் தியாமத்துடைய நாளில் வருவாங்க, வந்து என்ன செய்வார்கள், தஜ்ஜால் என்ற மிகப்பெரிய ஒரு கொடுங்கோலனை அவர்கள் கொள்வார்கள், நீதமாக ஆட்சி செய்வார்கள், அற்புதமாக இறங்குவார்கள். இப்படி ஒரு அற்புதமான குழந்தைய அல்லாஹ் இந்த உலகத்துல படைச்சான், இப்படி ஒரு நபியை ஏற்படுத்தினானே, அதுக்கு பின்னணியில யார் இருக்கிறாங்க தெரியுமா, ஒரு பெண்மணி தான் இருக்கிறாங்க. தாய்மார்கள் நல்ல முறையில கேட்டுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ் இந்த சம்பவத்தை எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான், நீங்களும் இதை கொண்டு படிப்பினை பெறுவதற்காக வேண்டும். அல்லாஹ் என்ன சொன்னா, என்ற ஒரு நல்லடியார், அவருடைய மனைவிதான் ஈசா அலைஹி இஸ்லாம் அவர்களுடைய உம்மம்மா, ஈசா அலைஹி இஸ்லாத்துடைய உம்மா மரியம் அலைஹி இஸ்லாம் அவர்களுடைய உம்மா தான் இம்ரான் என்ற ஒரு நல்லடியாருடைய மனைவி. இந்த இம்ரான் நல்லடியா மூத்தாயிட்டான். அந்த தாய் அந்த பெண்மணி வயிற்றுல குழந்தைய வச்சிருக்கிறான். குழந்தை வயிற்றுல இருக்குது, வாப்பா மூத்தாயிட்டார். இந்த தாய்க்கு கவலை, இந்த தாயுடைய சிந்தனை நீயத் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டான். எங்களுடைய தாய்மார்களும் இதை விளங்கணும், நாங்களும் இப்படிப்பட்ட நீயத்து வைக்கிறவங்களாக மாறணும். என்ன கவலைப்பட்டாங்க, என்ன சிந்தனை சொன்னாங்க, இன்னி நகரத்து லக்க மாஃபி பத்னி முஹர்ரரா, யா அல்லாஹ் என் வயிற்றுல வரக்கூடிய இந்த குழந்தைய உனக்காக உன்னுடைய தீனுக்காக நான் நகரு செய்து விட்டேன், நான் ஒப்பு செய்து விட்டேன். உள்ள கிடைக்கவும் இல்லை. கிடைக்க முன்னாடி அந்த தாயினுடைய உள்ளத்துல பரிசுத்தமான நீயத், அல்லாஹ் எனக்கு இந்த நியமத்தை தரப்போகிறான், இந்த நியமத்தை அல்லாஹுக்காக வேண்டியே நான் கொடுக்கிறோம், தீனுக்காக வேண்டி பாடுபட வைக்கணும், தீனுடைய சேவையில ஈடுபடுத்தணும். அந்த தாயினுடைய அந்த உண்மையான எல்லாசான நீயத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்றான். அதுக்கு பிறகு குழந்தை கிடைக்குது, அவங்க நினைச்சாங்க ஆம்பளை பிள்ளையா இருக்குண்டு, அல்லாஹ் பெண் குழந்தையை கொடுத்தான், அவங்க தான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹு தஆலா அவங்களுடைய நகரை ஏற்றுக்கொண்டான். அழகான முறையில் அவர்களுடைய அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ் தன்னுடைய பொறுப்பிலே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நியமித்து அவர்களை வளர்க்கிறான். அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் அற்புதமான முறையில ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொடுக்கிறான். இப்ப நாங்களும் நிறைய கனவுகள் வச்சிருக்கிறோம் எங்களுடைய குழந்தைகளை பத்தி. குழந்தைகளை பத்தி எல்லாம் நினைக்கிறோம், பெரிய பிள்ளையாகி நல்ல ஜோப்ல இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்ல பெரிய ஒரு பதவியில வரணும். இதெல்லாம் எத்தனையோ பல கற்பனைகள் கனவுகள் தாய்மார்களுக்கும் இருக்கிறது, தந்தைமார்களுக்கும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனா எல்லாவற்றையும் விட முதலாவது நாங்க எங்களுடைய உள்ளத்துல வைக்கணும், அல்லாஹ் எனக்கு இந்த நியமத்தை தந்திருக்கிறான், இந்த பிள்ளையை தந்திருக்கிறான், முதல்ல இது சாதகமான பிள்ளையாக வாழணும், அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய பிள்ளையாக இருக்கணும், தொழுகக்கூடிய பிள்ளையாக இருக்கணும், பாவங்களை விட்டு தப்பித்துக் கொள்ளக்கூடிய பிள்ளையாக இருக்கணும். நாங்க மூத்தானதுக்கு பிறகு வெறும் எங்களுடைய சொத்துக்காக எங்களை நினைச்சு பார்க்கிற பிள்ளையா இருக்கக்கூடாது, எங்களுடைய மறுமை வாழ்க்கைக்காக எங்களை நினைச்சு பார்க்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கிறோம். அப்படிப்பட்ட பிள்ளைகளை விட்டுட்டு போறதுதான் ஒரு மூமினான பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கடமையாக இருக்கிறது. அப்ப அந்த பிள்ளைகளுடைய விஷயத்துல முதல்ல நீயத்து சீராக இருக்கிறோம். அல்லாஹ் எனக்கு இந்த நியமத்தை தந்திருக்கிறான், ஒரு பிள்ளையை தந்திருக்கிறான், அல்லது ரெண்டு மூணு பிள்ளைகளை தந்திருக்கிறான், அல்லது அதிகமான பிள்ளைகளை தந்திருக்கிறான். இந்த பிள்ளைகள் அல்லாஹ் அல்லாஹுவால் வழங்கப்பட்ட நியமத்துகள் இது. இந்த நியமத்தின் மூலமாக எனக்கு இந்த உலகத்திலும் நன்மைகள் கிடைக்க வேண்டும், ஆகிரத்திலும் நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்ற நீயத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டு அந்த பிள்ளையை அந்த மாதிரி வளர்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் அப்படிப்பட்ட பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகள் ஆக்குவார். பிள்ளைகளுடைய தர்பியத்துடைய விஷயத்துல தாய்மார்களும் தந்தைமார்களும் மிக மிக கவனம் செலுத்த வேண்டும். இன்றைக்கு பிள்ளை பாசம் இருக்கிறதே எங்களுடைய கண்ணை மறைச்சிருச்சு. பிள்ளை பாசம் இருக்கத்தான் வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட பிள்ளைகள் மீது யார் பாசமா இருந்திருக்க போறாங்க, பேர பிள்ளைகள் மீது அவ்வளவு அன்பு. அவர்களுடைய ஒரு மகளார் இருந்தாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிள்ளையை போய் தூக்கிட்டே வருவாங்க, ஏ உமா மூத்தாயிட்டான், அனாதை பிள்ளையாயிட்டான், ஏ நம்பர் நபிசல்லாஹுடைய மூத்த மகள் ஒஃபாத்தாயிட்டான், ஒஃபாத்தானதுக்கு பிறகு அந்த பிள்ளையை நபிசல்லா அலிசல்லம் அன்போடு வளர்த்துட்டு இருந்தாங்க. எந்த அளவுக்குண்டா பள்ளிக்கு வரும்போது கூடவே வரும், நபிசல்லா அலிசல்லம் தொழுது கொண்டிருந்தால் அவர்களுடைய தோல்ல ஏறி உட்கார்ந்து கொள்ளும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுக்கு போகும்போது அதை இறக்கி வச்சிருவாங்க. ஒரு அன்பா இருந்தாங்க பிள்ளைகள் மீது. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா நபிசல்லா அலிசல்லம் அவர்களுடைய பேரப்பிள்ளை, ஒரு அன்பா இருந்தாங்க நபிசல்லா அலிசல்லம். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் அல்லது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை முத்தமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், முத்தமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், பிள்ளை பாசத்தோட அவர்கள் முத்தமிடுகிறார்கள். ஒரு சஹாபி பார்த்து சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், எனக்கு 10 குழந்தைகள் இருக்கிறது, ஒரு நாளும் இப்படி என் பிள்ளைகளை நான் முத்தமிட்டதில்லையே அப்படின்னு சொன்னான். சஹாபி சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ் எனக்கு 10 பிள்ளைகளை தந்திருக்கிறான், ஒரு நாள் நான் இந்த மாதிரி செஞ்சதில்லையே. அவர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய உள்ளத்திலிருந்து இரக்கம் பறிக்கப்பட்டு விட்டால் அதுக்கு நான் என்ன செய்வதென்று கேட்டார். இது பிள்ளைகள் மீது இரக்கம் இருக்கணும், அன்பு இருக்கணும், அன்போடு வளர்க்கணும், அவர்களை பாசத்தோடு பாசத்தை ஊட்டி அன்பை ஊட்டி அவர்களை பெரியவர்களாக வளர வைக்க வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் உள்ள பாசம் எங்களுடைய கண்ணை மறைச்சிடக்கூடாது, கேட்கறதையெல்லாம் வாங்கி கொடுக்கிறது, அவர் என்ன செஞ்சாலும் அதை பத்தி நாம் கண்டுக்கிறது இல்லை. புள்ள வாலிபராயிட்டாரு, சுகூத்துடாம தூங்குறாரு, உமா அப்பா அதை பத்தி கவனிக்கிறதும் இல்லை. புள்ள படிக்கிறாரு, ஸ்கூலுக்கு போயிருக்கிறாரு, நைட்டு ஃபுல்லா மிச்ச நேரம் படிச்சுட்டாரு, அதனால தூங்கிட்டுமே என்று தூங்க விடுறது. இது அன்பு கிடையாது. இது பிள்ளைய பாதுகாக்கிறது இல்லை, இது பிள்ளைய பாலும் இடத்துல தள்ளுற மாதிரி. எங்களுடைய வாலிபர்கள், எங்களுடைய பிள்ளைகள் கண்ட கண்டதை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அது வாங்கித்தா இது வாங்கித்தா என்று கேட்கிறாங்க. நாங்க எல்லாம் வாங்கி கொடுத்துறது, எங்கள்கிட்ட தள்ளி இருக்குன்னு சொல்லி எல்லாம் வாங்கி கொடுத்துடுறோம். ஆனா அதுக்கு பிறகு அல்லாஹ் பாதுகாப்பு என்னென்ன நடக்குதோ, அதுக்கு அந்த பாவத்துக்கெல்லாம் நாங்க தான் கொடுப்போம். மிசவல்லாயத்துல சொன்னாங்க, அல்லாஹ் ஒரு மனுஷனுக்கு பிள்ளைய கொடுத்திருக்கிறான், அந்த புள்ள வாலிபத்தை எட்டிவிட்டது. வாலிபத்தை எட்டிவிட்டு இந்த தாயும் தந்தையும் சரியான முறையில் கவனிக்காமல் நாளைக்கு அந்த புள்ளை ஒரு பாவத்தில் போய் மாட்டிக்கொண்டான் என்று சொன்னால், அதனுடைய பாவத்தினுடைய பங்கு பெற்றோர்கள் மீது இருக்கிறது என்று சொன்னார். பிள்ளைகளை, எப்படிப்பட்ட பிள்ளைகள் நாங்கள் உருவாக்கணுன்றால், நாளை கியாமத்து நாள்ல எங்களுக்காக சபாரத்து செய்யக்கூடிய பிள்ளைகளை உருவாக்குங்க, எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் மன்றாடக்கூடிய பிள்ளைகளை உருவாக்கணும். அது எந்த பிள்ளைகள்? அந்த பிள்ளைகளை ஹாஃபிள்களை ஆக்குங்க, குர்ஆன் மனனம் செய்த ஹாஃபிள்களை ஆக்குங்க, ஆலிம்களை ஆக்குங்க, தக்வாவுடைய பிள்ளைகளாக ஆக்குங்க, அல்லாஹ் பயப்படுற பிள்ளைகளாக ஆக்குங்க. நீங்க மௌத்தானதுக்கு பிறகும் உங்களுடைய கபருக்கு உங்களுக்கு ஹதியா செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கணும். அல்லாஹ் எங்களுடைய பெற்றோரை மன்னிச்சிருந்து துவா செய்கிறாங்களே, அந்த பிள்ளைகளை விட்டுட்டு போகணும். பிள்ளைகளுடைய வளர்ப்பினுடைய விஷயத்தில் தாய்மார்களும் தந்தைமார்களும் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடிய காலம் இது. யாரோட பழகுறாங்க, எப்படி பழகுறாங்க, எல்லாத்தையும் பார்க்கணும்னா எல்லாத்தையும் கண்காணிக்க வேண்டும். என்னுடைய பிள்ளை யாரோட பழகுது, ஸ்கூலுக்கு போறார், அவர் எந்த நேரத்துக்கு போறார், எப்படி வாரார், அன்பு இருக்கணும், பாசம் இருக்கணும், அவர்களுக்கு தேவையான அளவுக்கு உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் சுதந்திரம் என்ற பெயரில், புள்ள பாசம் என்ற பெயரில் நினைச்ச மாதிரி வாழ விட்டக்கூடாது. எவ்வளவு குர்ஆன் ஓதிச்சா கவலைப்படணும் பெற்றோர்கள், என் பிள்ளை குர்ஆன் ஓதியதா, என் பிள்ளை சரியான முறையில் தொழுகைக்கு போகுதா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 வயசு வந்துருச்சுன்னா பிள்ளையை தொழுகும்படி ஏவுங்க, 10 வயசாகியும் தொழுகாமல் இருந்தால் அடிச்சு தொலைவைங்க என்ற சூழ்நிலா சொன்னாங்க. அடிச்சு தொலைவைங்கன்ற சூழ்நிலா சொன்னாங்க, தொழுகாமல் இருந்தால் அடிங்கன்னு சொன்னாங்க. அடிக்கிறது எதுக்காக வேண்டி, அந்த பிள்ளைய துன்புறுத்துறதுக்காக வேண்டி அல்ல, அந்த பிள்ளைக்கு அந்த பழக்கம் வாரதுக்காக. நாங்க சின்ன பிள்ளைக்கான 10 வயசுதான் ஆகுது, இப்ப ஏன் தொழுகணும், பின்னாடி தொழுகிற நாங்க விட்டுக்கிட்டே போயிட்டா இனி 15 வயசுல பாலியதாகுமான், 15 வருஷமா தொழாத இந்த பழக்கம் திடீர்னு வந்துருமா, உடனே பள்ளிக்கு போயிட முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கத்தை, இதனுடைய பழக்கத்தை கொண்டு வரணும். ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் அந்த குறிப்பிட்ட வயது வரக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்க முடியும். சில வாங்கி தரவு தொடர்ந்து கண்ணியமிக்க பெரியார்களே, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நியாமத்துகள்ல பெரிய நியாமத்து இந்த குழந்தை செல்வம். அந்த நியாமத்தை பாதுகாக்கணும். அந்த நியாமத்து நாளைக்கு எங்களுக்கு சோதனையாக மாறிடக்கூடாது, சோதனையாக மாறிடக்கூடாது. அதுல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நாளை மறுமையில நாம் பல ஹதீஸுகளின் மூலமாக பார்க்கிறோம், ஒரு மனிதர் நல்ல அமலை செஞ்சிருப்பார், நல்ல தொழுதிருப்பார், நல்ல ஓடியிருப்பார், பாவங்கள் செய்யாம தன்னை பாதுகாத்திருப்பார். ஆனால் தன் பிள்ளைய ஒழுங்கா பார்த்திருக்க மாட்டார், பிள்ளைய ஒழுங்கா வளர்த்திருக்க மாட்டார், பாவத்திலிருந்து தடுத்திருக்க மாட்டார், தொழும்படி ஏவி இருக்க மாட்டார். இவர் நல்ல அமல் செய்தவராக சொர்க்கத்துக்கு போறதுக்கு தயாரா இருக்கும் பொழுது இந்த பிள்ளை எந்த பிள்ளைக்காக வேண்டி உலகத்துல எல்லாத்தையும் செஞ்சாரோ, எந்த பிள்ளைக்காக வேண்டி தன்னுடைய இன்பத்தை தொலைத்தாரோ, எந்த பிள்ளைக்காக வேண்டி தன்னை முழுமையாக கஷ்டப்படுத்தி கொண்டாரோ உலகத்துல, அந்த புள்ள அல்லாஹ்விடத்துல வந்து இவருக்கு எதிராக சாட்சி சொல்லுங்க. அல்லாஹ், இவர் நல்ல அமல் செஞ்சார், பாவம் எல்லாம் செய்யாம தான் இருந்தார், நல்ல தக்குவாதாரியா இருந்தார், நல்ல அமல் செஞ்சுட்டு அவர் சொர்க்கத்துக்கு போக போறார். ஆனா நாம் பாவம் செஞ்சு கொண்டிருந்த என்னை இவர் தடுக்கலையே, அல்லாஹ் நான் தொழுகாம இருந்தேன் என்னை இவர் துளை சொல்லலையே, என்ன தீனுடைய அடிப்படையில் வாழ்றதுக்கு என்ன ஏவல்லையே. இன்றைக்கு அவர் சரியான முறையில் அப்படி செய்திருந்தால் நானும் அவர் மாதிரி சொர்க்கத்துக்கு போயிருப்பேனே. இன்றைக்கு நரகத்துக்கு போறதுக்கு, நான் நரகத்துக்கு போறதுக்கு என்னுடைய தாயும் தந்தையும் காரணமாயிட்டாங்களே. அதனால யாருந்தா இந்த பாவம் எனக்கு மட்டும் இல்லை அவர்களுக்கும் சேர்ந்துதான் என்று இந்த பெற்றோருக்கு எதிராக அந்த பிள்ளை சாட்சி சொல்லும். அப்படிப்பட்ட பிள்ளைகளாக ஆயிடக்கூடாது. அந்த பிள்ளைகளை தக்குவாவுடைய பிள்ளைகளாக ஆக்குங்க, குர்ஆன் ஓதக்கூடிய பிள்ளைகளாக ஆக்குங்க. எங்களுடைய வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இந்த சிறிய வயதிலிருந்தே அன்பை பாசத்தை கொடுக்கிறதோட தீனையும் சேர்த்து கொடுங்க. குர்ஆனை படிச்சு கொடுங்க, குர்ஆனை ஓதி கொடுக்கணும், தொழுகையினுடைய முறைகளை படிச்சு கொடுக்கணும், பெரியவர்களிடத்தில் எப்படி பேசணும் என்ற பழக்க வழக்கங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய விஷயங்களை சொல்ல வேண்டும். இன்றைக்கு கண்ட கண்டவர்கள் எல்லாம் ஹீரோக்களாக ஆக்கப்பட்டு விட்டார்கள், பார்க்கிறோமா இல்லையா? உலகத்தில் ஹீரோக்கள் என்று அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள், கண்ட கண்டதை எல்லாம் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையான நம்முடைய முன்மாதிரிகள் யார்? சஹாபா பெருமக்கள். சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லிக் கொடுங்க, நபிமார்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லிக் கொடுங்க, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் வலிமார்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள், இதை பத்தி எங்களுக்கு தெரிஞ்சதை அந்த சின்ன பிள்ளைகளுடைய பிஞ்சு உள்ளங்கள்ல ஏற்றி விடுங்க. நாளைக்கு அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையை வாழக்கூடிய பிள்ளையாக மாறும். பெற்றோர்கள் அதிலும் குறிப்பாக தாய்மார்களுக்கு பெரிய பங்கு இருக்கு, பிள்ளைகளை வளர்க்கிற விஷயத்துல பெரிய பங்கு இருக்கிறது. இன்னைக்கு உலகத்துல நாங்க பார்க்கிறோம் பெரிய பெரிய இமாம்கள் மகான்கள் எல்லாம் இருக்கிறாங்க என்று சொன்னா, அவங்களை உருவாக்குனது அவங்களுடைய உம்மாமார்கள் தான். உம்மாமார்களுக்குத்தான் அதுல பெரிய பங்கை நல்லா வைத்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனம் முதலாவது சுமந்த நேரத்துல அவங்களுக்கு பெரிய உறுதுணையா இருந்தது அவங்களுடைய மனைவி தான், அவங்களுடைய மனைவி தான். கணவன்மார்கள்ட்ட மனைவி எப்படி நடக்கணும் அது ஒரு தனி டாபிக். பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், பெற்றோர்களிடத்துல எப்படி நடக்கணும், சொந்தக்காரங்களிடத்துல எப்படி நடக்கணும், பக்கத்து வீட்டுக்காரங்களிடத்துல எப்படி நடக்கணும், இது எல்லாமே தீனாக இருக்கு. இது எல்லாம் தீன். இது எல்லாத்தையும் சரியான முறையில பேணி நடக்கும் பொழுதுதான் உண்மையான தீன் நூற்றுக்கு நூறு எங்களிடத்துல வரும். பிள்ளைகளின் மூலமாக, அந்த பெற்றோர்களின் மூலமாகத்தான் பிள்ளைகள் மிகப்பெரிய ஒரு இடத்திற்கு வருகிறார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, பெரிய ஒரு இமாம், அவங்களுடைய பேரை கேட்காத யாரும் இருக்கே இல்ல. அவ்வளவு பெரிய இமாம் எப்படி இந்த உலகத்தில் அவ்வளவு பெரிய இமாமா மாறினாங்க? யாராவது நாங்க விளங்கி வச்சிருக்கிறோமா? அதுல பின்னணியில பார்த்தோம்னா அவங்களுடைய உம்மா தான் இருக்கிறாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு போய் சேர்ற ஒவ்வொரு நன்மையிலையும் ஒரு பங்கு அவங்களுடைய உம்மாக்கும் போய்கிட்டே இருக்கும். எங்களுடைய தாய்மார்கள் அப்படி இருக்கணும். இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி பிறக்கும் போது கண்ணு தெரியாது, புகார் ரஹ்மத்துல்லாஹி பிறக்கும் போது பார்வை இல்லை, வாப்பா மூத்தாயிட்டாங்க, உம்மா இளம் விதவை. அந்த உம்மாட உள்ளத்துல இருந்த கவலை என் பிள்ளைங்க எப்படியாவது தீனுடைய ஒரு சிறந்த தலை சிறந்த ஆழிமாக்கிறது. அழுத துவாசியறாங்க, துவாசியறாங்க, கவலைப்படுறாங்க. ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இன்ன அஸ்ரஅத் துஆயு இஜாபத்தன் தஅவத்து வாலிஹி லிவலதி. அல்லாஹ்விடத்தில் மிக வேகமாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துஆ என்ன துஆ தெரியுமா? தாய் தந்தையர்கள் பிள்ளைக்கு செய்யக்கூடிய துஆன்னு சொன்னார். அதனால எங்களுடைய உம்மா பாப்பா பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக துவா செய்யறதை மறந்துடவே கூடாது. ஒவ்வொரு தொழுகையிலையும் நீங்க உங்களுக்காக துவா செய்யறீங்க, உங்களுடைய உம்மா பாப்பாக்காக துவா செய்யணும் கட்டாயமாக. அதே போன்று எங்களுடைய பிள்ளைகளுக்காக துவா செய்யணும், எங்களுடைய பிள்ளைகளுக்காக துவா செய்யணும். எல்லா பிள்ளைய தந்திருக்கிறார், கண் குளிர்ச்சியான பிள்ளையாக்கிறது, சாலிஹான பிள்ளைகளாக்கிறது. ஒவ்வொரு வேளையிலும் உங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்க துவா செய்யுங்க, நாளைக்கு அந்த பிள்ளைகள் உங்களுக்காக துவா செய்வாங்க. நீங்க இன்னைக்கு அந்த பிள்ளைகளுக்காக துவா செஞ்சீங்கன்னா நாளைக்கு அந்த பிள்ளைகள் உங்களுக்காக துவா செய்வாங்க. நாங்க இன்றைக்கு எங்களுடைய பிள்ளைகளை மறந்துட்டோம், அவங்களை சரியா துவா செய்யல, அவங்களை வளர்க்கல, நாளைக்கு அவங்களும் எங்களை மறந்துடுவாங்க. நல்லா பாதுகாக்கிறோம். அப்ப அந்த உம்மாவுடைய தாய் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய துவா, அவங்களுடைய தாயாருடைய துவா, யாருலா என் பிள்ளைக்கு பார்வையை கொடுத்துரு, பார்வையை கொடுத்துரு. 6 வருஷமாக துவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. புள்ள பிறந்து 6 வருஷமாக அந்த பிள்ளைக்காக துவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பிள்ளையினுடைய 6வது வயசுல அவங்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவுல வந்து சொல்றாங்க, உம்மா நீங்க கேட்ட துவாவை எல்லாம் ஏற்றுக்கொண்டுட்டான், உங்களுடைய பிள்ளைக்கு பார்வை கிடைச்சிருச்சு. எவ்வளவு கவலைப்பட்டு துவா கேட்டிருப்பாங்க. அப்ப அல்லாஹ் அவர்களுக்கு பார்வையை கொடுக்கிறான். அதுக்கு பிறகு அந்த பிள்ளைய முடுக்க முடுக்க தீன்ல தீனுக்காக வேண்டியே விட்டுட்டாங்க. இன்றைக்கு குர்ஆனுக்கு பிறகு உலகத்துல சஹீஹான ஆதாரபூர்வமான கிரந்தம் என்று ஒன்று இருக்குதுன்னு சொன்னா சஹீஹுல் புகாரி தான் இருக்கு. அந்த இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க இவ்வளவு பெரிய ஹதீஸை தொகுத்த மேலை அந்த நாங்க ஓதக்கூடிய ஒவ்வொரு ஹதீஸும் இமாம் புகாரிக்கு நன்மை இருக்கிற மாதிரி அவங்களுடைய உம்மாக்கு நன்மை போயிட்டு இருக்கு. அதனால பிள்ளைகளை வளர்க்கணும், அதுல குறிப்பா தாய்மார்களுக்கு பெரிய பங்கு இருக்கு. தகப்பன்மார்களுக்கும் இருக்கத்தான் செய்கிறது, ஆனால் கூடுதலான நேரம் சின்ன பிள்ளைகள் தாயோடு தாயோடு இருக்கிறார்கள். தாய்மார்கள் சிறந்த பிள்ளைகளை நீங்க உருவாக்குங்க, அந்த பிள்ளைகளுக்கு நல்ல விடயங்களை படிச்சு கொடுங்க, தக்குவாவை சொல்லிக் கொடுங்க. கண்ட கண்டதெல்லாம் பார்க்கறத விட்டுட்டு அந்த பிள்ளைகளை பாதுகாங்க. நாங்களே அப்படி இருந்தா எங்களுடைய வீட்டிலேயே எல்லாமே பார்க்கப்படுது. நாங்க தொழுகையில பேணுதல் இல்லை, எங்களிடத்துல குர்ஆன் ஓதுற பழக்கம் இல்லை, பாவ மன்னிப்பு கேட்கிற பழக்கம் இல்லை, பிள்ளைகளுக்கு எப்படி வரும்? முதல்ல எங்கள்கிட்ட வந்தாங்கன்னா எங்களுடைய பிள்ளைகளிடத்துல வரும். புள்ள முதல்ல யாரை பார்த்தது? தாயினுடைய மடிதான் அதற்கு முதல் பாடசாலை. தாயினுடைய மடிதான் அதற்கு முதல் பாடசாலை. தாய் எப்படி நடக்கிறாரோ அது போன்றுதான் பிள்ளைகள் நடக்கிறது. நாங்க மார்க்கத்துக்கு முரணான விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், தேவையில்லாத மார்க்கத்தில் இல்லாத மார்க்கத்திற்கு அப்பாற்பட்ட விடயங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். பிள்ளைகள் எப்படி சுத்தமாக முடியும்? அதனால முதல்ல எங்களுடைய வாழ்க்கையில தக்குவா வரணும். வீடை சுத்தமாக்கிக் கொள்ளுங்கள். வீடை சுத்தமாக்குறதுன்னு சொன்னா ஊட்டைகளை பெருக்கி சுத்தமாக்குறது மட்டுமில்லை, பாவங்களிலிருந்து சுத்தமாக்க வேண்டும். மார்க்கத்துக்கு முரணான காரண அந்த காட்சிகள் பார்க்கப்படுவதிலிருந்து எங்களுடைய வீடை சுத்தப்படுத்தணும். குர்ஆன் ஓதக்கூடிய வீடுகளை உருவாக்குங்க. தாய்மார்கள் குறிப்பாக காலையில எழுந்துறீங்க, வீட்டு வேலைகள் செய்கிறோம், தே தண்ணி ஊற்றுறோம், காலை சாப்பாடு தயார் செய்கிறோம், இதெல்லாம் வீட்டினுடைய வேலைகள். அல்ஹம்துலில்லாஹ் செய்யத்தான் வேண்டும். காலையில எழும்பின உடனேயே வீட்டில் அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு உங்களுடைய வேலைகளை ஆரம்பிங்க. குர்ஆன் ஓதக்கூடிய வளமையை உருவாக்குங்க. ஒரு 1.5 மணி நேரம் அல்லாஹ்வுடைய பரிசுத்த கலாமை எடுத்து ஓதக்கூடிய வளமைகளை உருவாக்கி கொள்ளுங்க. நிச்சயமாக அந்த வீட்டில் ரஹ்மத்தும் பரக்கத்தும் கொட்டுவதை பார்க்கலாம், நிம்மதியான வாழ்க்கையை பார்க்கலாம். இன்னைக்கு சில பேருடைய எண்ணம் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா, நாங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஒரு குர்ஆன் பீஸை போட்டாச்சு கேட்டாச்சு நாங்க எல்லாம் ஓதுனமா நினைச்சுக்கிறோம். அது நல்ல விஷயம்தான். குர்ஆனுடைய பீஸை வீட்டுல குர்ஆனுடைய சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கிறது நல்லதுதான், நல்ல மார்க்க விஷயங்கள் எல்லாம் கேட்கறது நல்ல விடயம்தான். ஆனால் முதல்ல எங்களுடைய வாழ்க்கையில வரணும்னா நாங்க குர்ஆனை ஓதணும். அந்த நன்மையை முதல்ல நாங்க அடைஞ்சு கொள்ளணும். அதனால நாங்க அல்லாஹ்வுடைய தொழுகையில பேணுதல், தஹஜ்ஜுதுடைய பேணுதல் ஆகுங்க. வீட்டுல தஹஜ்ஜுதுடைய தொழுகையை நீங்க உண்டாக்கி பாருங்க. நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹு தஆலாவிடத்துல துஆ ஒப்புக்கொள்ளப்படுறதுல 2 நேரம் மிக முக்கியமான நேரம். ஒன்னு கடமையான தொழுகைகளுக்கு பிறகு கேட்கிற நேரம். இன்னைக்கு கடமையான தொழுகைகளுக்கு பிறகு துஆ கேட்கறது ரொம்ப கஷ்டமா போச்சு எங்களுக்கு. ஏன் தொழுகைக்கு வரும்போதே பல வேலைகளை வச்சுட்டு தான் வர்றோம். எப்ப இமாம் சலாம் கொடுப்பார், எப்ப ஓடிப்போவோம் என்ற நியத்துலதான் வந்துகிட்டு இருக்கிறோம். சலாம் கொடுத்த உடனே ஓடிடுறது, ஏதோ அல்லாஹுக்கு நாங்க கடன் கொடுக்க வர்ற மாதிரி. அப்படி ஒன்றும் இல்லை, நாங்க இங்க வர்றது அல்லாஹ்ட்ட எங்களுடைய தேவையை கேட்க வந்திருக்கிறோம். கொஞ்சம் தொழுதமா நபிசல்லாசன் சொன்னாங்க. தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது நீங்க என்ன செய்யும், கொஞ்ச நேரம் உட்காருங்க, அன்பு மஸ்கின, உங்களுடைய மஸ்கனத்தை, உங்களுடைய எளிமைத்தனத்தை, உங்களுடைய ஏழ்மையை அல்லாஹுக்கு முன்னாடி வெளிப்படுத்துங்க. உங்களுடைய பூசை, உங்களுடைய கஷ்டத்தை அல்லாஹுக்கு முன்னாடி வெளிப்படுத்துங்க. ஒத்த கூட யா அல்லா யா அல்லா யா அல்லா எனக்கு அதை செஞ்சிரு இதை செஞ்சிரு என்று நீங்க கேளுங்க. உங்களுடைய தொழுகையினுடைய பரிபூர்ணம் அதுலதான் இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்ப எங்களுடைய வணக்க வழிபாடுகள் துவாவுடைய அந்த தன்மைகள் வரணும். நபிசல்லா சொன்னாங்க, ரெண்டு நேரத்தில் அல்லாஹ் அல்லாஹ் மனிதர்கள் கேட்கிற துவாவை ஏற்றுக்கொள்கிறான். ஒன்று கடமையான தொழுகைக்கு பின்னாடி கேட்கிற துவா. கடமையான தொழுகையில முடிச்சிட்டோமா, வீட்டில் இருந்தாலும் சரி, பெண்கள் தொழுது முடிச்சோடனே மடிச்சு வச்சுட்டு போயிடுறது இல்ல, கொஞ்ச நேரம் உட்காருங்க. சுஹான் அல்லா 33 தடவை, அல்ஹம்துலில்லா 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை, லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த கலிமாக்களை ஓதுங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ்ட்ட கேளுங்க, கையேந்து கேளுங்க, மனம் விட்டு கேளுங்க. எல்லாத்தையும் கேட்க இயலாது, அல்லாஹ்ட்ட எல்லாத்தையும் கேட்கலாம். எல்லாத்தையும் போய் கேட்க இயலாது, மனிதர்கள்ட்ட போய் கேட்க இயலாது எங்களால. ஆனா அல்லாஹ்ட்ட எதை வேண்டாலும் நாங்க கேட்கலாம். ஒரு டாக்டர்ட்டையும் போய் கேட்க இயலாது, ஒரு இன்ஜினியர்ட்ட போய் கேட்க இயலாது, உமா பாப்பாட்டையும் கேட்க இயலாது. எல்லா விடயத்தையும் அல்லாஹ்ட்ட எல்லாத்தையும் கேட்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய ரப்பிடத்துல எல்லாத்தையும் கேளுங்க. ஹத்தா ஷிஷ்ஆ நஅலிஹி இதன் கதஅ, செருப்பு வார அருந்தாலும் அல்லாஹ்ட்ட கேளுங்கன்னு சொன்னாங்க. ஒரு சின்ன விஷயத்தை கூட அல்லாஹ்ட்ட கேட்கலாம், ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் அல்லாஹ்ட்ட கேட்கலாம். அப்ப அல்லாஹ்ட்ட கேட்கிற பழக்க வரணும். தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்ட்ட துவா கேட்கணும். தனிமையில இருந்தாலும் சரி, கூட்டாக இருந்தாலும் சரி, பள்ளியில இருந்தாலும் சரி, வீட்டுல இருந்தாலும் சரி, தொழுது அல்லாஹ்ட்ட துவா கேட்கக்கூடிய வளமையை உண்டாக்குங்க. சரதான தொழுகையை தொழுதுட்டோமா, கடமையை முடிச்சுட்டோம் என்று நினைக்காதீங்க. சுண்ணத்தான தொழுகைகளை தொழுகணும். வீட்டுல இருந்தாலும் சரி, முன்பின் சுண்ணத்துகள் இருக்கிறது, அந்த முன்பின் சுண்ணத்தான தொழுகைகள பேணுதல் வரணும். அப்ப முதலாவது ஒரு மனிதன் கேட்கக்கூடிய துவா ஒப்புக்கொள்ளப்படுற நேரம் சரதான தொழுகைக்கு பிறகு கேட்கிற நேரம். இரண்டாவது ஜவுல் லைலி ஆஹிர், இரவினுடைய நடுநிசி பகுதி, கடைசி நேர பகுதி, தஹஜ்ஜுதுடைய நேரம், இன்பமான நேரம், சுகந்தமான நேரம். அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹு தஆலா அந்த மனிதனை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறான். மூணு பேரை பார்த்து, மூணு பேரை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மூணு பேரை பார்த்து அல்லாஹ் ரொம்ப சந்தோஷம் அடைகிறான். அதுல முதலாவது யார், அல்லாஹ்வுடைய பாதையில போரிடுகிறார்கள். ஒரு கூட்டம், பெரிய கூட்டமா போரிட்டுகிட்டு இருக்கிறான். பயங்கரமா போர் நடக்குது, சண்டை நடக்குது, எதிரிகள் பயங்கரமா தாக்குறாங்க. எதிரிகளுடைய தாக்குதலை தாங்க முடியாம எல்லாரும் ஓடுறாங்க. அந்த நேரத்தில் ஒரு மனிதர், என் உயிர் போனாலும் பரவாயில்லை என்று அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடி கொண்டிருக்கிறார். இவரை பார்த்து அல்லாஹ் ரொம்ப சந்தோஷம் அடைகிறார். இது ஒரு ஆள். இரண்டாவது ஆள் யார், கூட்டமா உட்கார்ந்து இருக்கிறாங்க ஒரு இடத்துல. ஒரு ஏழை வருகிறார், அல்லது ஒரு வழிபோக்கர் வருகிறார், வந்து சொல்றாரு எனக்கு கஷ்டமா இருக்குது, எனக்கு ஏதாவது தாங்கன்னு கேட்கிறார். எல்லாரும் யாரும் குடிக்கல, அவரை யாருமே கவனிக்கல, யாரும் அவருடைய கேள்விக்கு பதில் சொல்லவும் இல்லை. இந்த நேரத்தில் ஒருத்தர் மட்டும் தனியா போய் அந்த மனிதரை கூப்பிட்டு, ஏதோ அல்லாஹ்வுடைய அடிமை வந்திருக்கிறார், சேவையோடு வந்திருக்கிறார், தனியா அவருக்கு ஏதாவது போய் உதவி செய்கிறாரே, இவரை பார்த்தும் அல்லாஹு தஆலா சந்தோஷம் அடைகிறார். மூன்றாவது நபர் யார், பிரயாணத்தில் போய்கொண்டிருக்கிறாங்க, கஷ்டமான பிரயாணம், இரவு நேரம் வந்துருச்சு, இரவினுடைய கடைசி நேரம் வருகிறது. அந்த நேரத்தில் தூங்குறது ரொம்ப சுகமா இருக்கு, மனுஷனுடைய தூக்கத்துக்கு ரொம்ப சுகமான நேரம் அந்த தஹஜ்ஜுதுடைய நேரம் தான். அந்த நேரத்துல தூங்குறதை விட வேற எதுவுமே அவருக்கு இன்பமா தெரியாது, அவ்வளவு இன்பமாக இருக்கும் தூக்கம். இப்ப பிரயாணத்துல வேற போயிருக்கிறாங்க, களைப்படைஞ்சு இருக்கிறாங்க, எல்லாரும் களைப்புல தூங்குறாங்க, ஒருத்தர் மட்டும் அந்த நேரத்துல எழும்பி அல்லாஹ்ட்ட போய், யா அல்லாஹ் என்னுடைய இந்த தேவைகளை தந்துரு என்று அழுது கேட்கிறாரே, அல்லாஹ் இவரை பார்த்தும் சந்தோஷம் அடைகிறான். அந்த நேரம் தஹஜ்ஜுத் தொழக்கூடிய வளமையை உருவாக்கி கொள்ளுங்க. தாய்மார்கள் தங்களுடைய வீடுகள்ல, நம்முடைய வீடுகள் தஹஜ்ஜுத் தொழக்கூடிய வீடுகளாக ஆக வேண்டும். எவ்வளவு என்ன கஷ்டம் ஏற்பட்டுற போகுது, ஒரு அரை மணி நேரம் முன்னாடி முழிச்சு அல்லாஹ்ட்ட கேட்டா என்ன குறைஞ்சிட போகுது. எது எதுக்காகவும் நம்ம தூக்கத்தை தியாகம் செய்கிறோம். ஒரு ஒரு வாட்சர் மாச சம்பளத்துக்காக வேண்டி மாசம் முழுவதும் தூங்காம இருக்கிறார். வாட்ச்மேன் இருக்கிறாரா இல்லையா, மாச சம்பளத்துக்காக வேண்டி மாசம் முழுவதும் தூங்காம இருக்கிறார். நாங்க ஒரு இரவுல ஒரு அரை மணி நேரம் வளமையா தூங்காம இருக்கிறதுல என்ன குறைஞ்சிட போகுது. அப்ப எங்களுடைய வாழ்க்கையில தஹஜ்ஜுதுடைய தொழுகை வரணும். குறிப்பாக தாய்மார்கள் வீடுகளை தஹஜ்ஜுதுடைய வீடுகளாக ஆக்குங்க, நேரங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.
அந்த வாழ்க்கை உங்களிடத்தில் வந்தால் உங்களை பார்க்கக்கூடிய பிள்ளைகளும் அப்படிப்பட்ட பிள்ளைகளாக வரும். நீங்க அழக்கூடிய அழுகை அந்த பிள்ளை பார்க்குது, நீங்க தொழக்கூடிய தொழுகை அந்த பிள்ளை பார்க்குது, நீங்க ஓதக்கூடிய குரான் அந்த பிள்ளை பார்க்குது. பார்த்து 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 அந்த பிள்ளையினுடைய உள்ளம் எப்படி இருக்கும், அந்த பிள்ளையினுடைய உள்ளம் அல்லாஹுவினுடைய தக்வாவுடைய உள்ளமாக மாறும். அல்லாஹ் பயந்து வரக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும். நாங்க தொழுகையினுடைய நேரம் முடிகிற வரைக்கும் தூங்கிக் கொண்டே இருக்கிறோம், சுபுகு கல்லாவாக்கி கொண்டிருக்கிறோம், தொழுகையினுடைய நேரம் வருது, நீ பேச்சுக்கள் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இதை பார்க்கக்கூடிய பிள்ளைகள் எப்படி வளரும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அதனால எங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் வர வேண்டும். தொழுகையில பேணுதல், வீட்டினுடைய சூழ்நிலைய குரானுடைய ஓதக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குங்க, குரானை ஓதுங்க. ரவிசல்லாரை சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் யார் காலையில யாசின் ஓதுவாரோ அன்றைய நாளின் தேவைகள் அனைத்தும் அவருக்கு பூர்த்தி செய்து தரப்படும். காலையில யாசின் ஓத எவ்வளவு நேரம் ஆகும், ஒரு 5 நிமிஷம் ஆகும். யார் தன்னுடைய ஒவ்வொரு நாளும் காலையில சூரத்து யாசினை ஓதுவாரோ அன்றைய நாளின் தேவைகள் அவருக்கு பூர்த்தி செய்து தரப்படும். தேவைகளுக்காக நாம சுத்தி கொண்டிருக்கிறோம், அலைஞ்சு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் இலகுவான வழியை காட்டி தந்திருக்கிறான். அப்ப காலையில யாசின் ஓதக்கூடிய வளமையை உருவாக்கி கொள்ளணும். எங்களுடைய உம்மா வாப்பா முன்னோர்கள் எங்களுடைய மூதாதையர்கள் அவர்களுக்காக நன்மைகளை சேர்த்து வைக்கக்கூடிய அந்த வளமையை உருவாக்கி கொள்ளணும். அதே போன்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சூரத்து தபாரக்கல்லதி, தபாரக்கல்லதி சூரா இருக்கிறது. இந்த சூரத்து தபாரக்கல்லதிய யார் ஓதிக்கொண்டு வருகிறாரோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னபில் குர்ஆனி சூரத்தன், குர்ஆன்ல ஒரு சூரா இருக்கிறது, 30 ஆயத்துகளை கொண்டுள்ள சூரா இருக்கிறது, அது அந்த மனிதனுக்கு சொர்க்கத்துக்கு அவன் போற வரைக்கும் சபாத்து செய்து கொண்டே இருக்கும் சொன்னான். சொர்க்கத்துக்கு போற வரைக்கும் சபாத்து செய்து கொண்டே இருக்கும். அது என்ன, தபாரக்கல்லதி பியதிஹில் முல்கு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். தினமும் இதை ஓதக்கூடிய வளமை. மகரிபுக்கு பிறகு சூரத்து தபாரக்கல்லதியை ஓதணும், சுபுல சூரத்து யாசீனை ஓதணும். அதே போன்று துஹானுடைய சூரா இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் இந்த சூராவை ஓதுகிறாரோ உள்ளங்கள் எல்லாம் திடுக்கிட்டு விடக்கூடிய அந்த நாளிலே, கியாமத்துடைய நாளிலே இவர் நிம்மதியாக பயம் இல்லாமல் இருப்பார் என்று சொன்னாங்க. இந்த சூராக்கள் ஓதக்கூடிய வளமையை உண்டாக்கும். சூரத்தில் வாக்கியாக ஓதினால் வீட்டில் வறுமை வராது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்னு மசூத் ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நிறைய பெண் பிள்ளைகள் இருந்தது. அந்த பெண் பிள்ளைகளை அவர்கள் ஏவி கொண்டிருந்தார்கள். கான யஹ்முரு பனாதிஹி, தங்களுடைய பிள்ளைகளை ஏவுவாங்க. யக்ரஹுன்ன ஃபீ குல்லி லைலா, இந்த சூராவை ஒவ்வொரு இரவிலும் ஓதும்படி அவர்கள் ஏவுவார்கள். யக்ரஹுன்ன ஃபீ குல்லி லைலா. அப்ப இந்த மாதிரி சூராக்கள் இருக்கிறது. யாசினை ஓதுறது, தபாரக்கல்லதியை ஓதுறது, அதே போன்று ஜும்மாவுடைய நாள் வெள்ளிக்கிழமை வந்துட்டா சூரத்துல் தஹ்ஃப ஓதுறது. இப்படி எங்களுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும். நல்ல விஷயங்களுக்கு எங்களுடைய நேரங்களை கொடுத்தா தீமையான காரியங்களிலிருந்து எங்களுடைய நேரம் பாதுகாக்கப்படும். எங்களுடைய நேரங்களை நல்ல விடயங்களுக்கு நாங்கள் கொடுத்தால் தீமையான விடயங்களிலிருந்து எங்களுடைய நேரங்கள் பாதுகாக்கப்படும். நல்ல விடயங்களுக்கு எங்களுடைய நேரத்தை கொடுக்கலண்டா நாங்கள் அறியாம தீமையான விடயங்களுக்கு எங்களுடைய நேரங்கள் செலவாகிடும். வீணான பேச்சு, வீணான விடயங்களை பார்க்கறது. அப்ப எங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும். வீடுகள்ல இது போன்ற அமல்களை, சுன்னத்தான தொழுகைகள், தஹஜ்ஜுதுடைய தொழுகை, துஹாவுடைய தொழுகை, முன்பின் சுன்னத்துகள், குர்ஆன் ஓதக்கூடிய வளமை, இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய வளமை, எங்களுடைய திக்ரு, தஸ்பீஹ், ஸலவாத்து, இது போன்ற அமல்கள் எங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டே இருக்கு. வாழ்க்கை போய்கிட்டே இருக்குது. எவ்வளவு நாள் தான் இப்படி போய்கிட்டே இருப்போம், எவ்வளவு நாள் போய்கிட்டே இருப்போம். எங்களுடைய வாழ்க்கையில பல வயசை அடைந்தவர்களும் இருக்கிறார்கள். பல வருடங்கள் சின்ன பிள்ளையா இருந்தோம், வாலிபமாயிட்டோம், வயோதிகம் வந்துருச்சு, இப்படியே போய்கொண்டே இருக்கிறது. இந்த வாழ்க்கையில நாங்க என்ன மாற்றத்தை கண்டு இருக்கிறோம்? ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாருண்டா, ஒரு கடையில ஒரு பிசினஸ் ஆரம்பிப்பார். ஆரம்பிக்கிறவர் என்ன நியத்தில் ஆரம்பித்தார்? இப்ப இன்றைக்கு நான் இப்படி ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கிறேன், இன்ஷா அல்லாஹ் இன்னொரு 3 வருஷம் 4 வருஷம் அல்லது ஒரு 10 வருஷம் போனதுக்கு பிறகு இந்த பிசினஸ் பெருசாகிடும், நல்ல லாபம் எனக்கு கிடைக்கும், அதை கொண்டு நான் நல்ல என்னுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்வேன். இந்த நியத்துல தானே ஆரம்பிப்பார். ஒருத்தர் பிசினஸ் ஆரம்பிச்சார், பிசினஸ் ஆரம்பிச்சுட்டார், 10 வருஷமும் பிசினஸ் பண்ணிக்கொண்டே இருக்கிறார், ஆனா எந்த முன்னேற்றமும் இல்லை, அப்படியே தான் இருக்கிறார் என்று சொன்னா அவர் அந்த பிசினஸ் பத்தி என்ன நினைப்பார்? இதை தொடரணும்னு நினைப்பாரா? விட்டுட்டு வேற ஏதாவது நல்ல வழி இருக்குதான் பார்ப்பார். இப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த நிலைமையை விட கொஞ்சம் மாற்றம் இருக்கணும், கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கணும். அப்பந்தான் அவர் நினைக்கிறார் இந்த பிசினஸ்ல நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் என்று நினைக்கிறார். அது மாதிரி தானே எங்களுடைய வாழ்க்கையில். 15 வயசுல நாங்க எப்படி தொழுதுகிட்டு இருந்தோமோ, எப்படி எங்களுடைய தீன் இருந்துச்சோ அதேதான் எங்களுடைய 40 வயசுலையும் இருக்குதுண்டா. 25 வருஷம் நாங்க என்ன முன்னேற்றத்தை கண்டோம் நினைச்சு பாருங்க. நாளுக்கு நாள் எங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் வந்து கொண்டே இருக்கணும். சின்ன வயசுல கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருந்திருப்போம், கொஞ்சம் அல்லாஹ் மறந்து கூட நடந்து இருக்கலாம். இப்ப வயசு போய்கொண்டு இருக்கிறது. இப்ப நாங்க அல்லாஹின் பக்கம் ஒதுங்க வேண்டும், அமல்கள் கூடிக்கொண்டே இருக்கணும். முன்னாடி கொஞ்சம் நபிலான தொழுகைகள் ஒரு 4 ரக்கா தொழுதால் இப்ப ஒரு 8 ரக்கா தொழக்கூடியவர்களாக நாங்க மாறி இருக்கணும். முன்னாடி ஒரு அரை ஜூசு ஓதக்கூடிய வளமை ஒரு நாளைக்கு இருந்ததுண்டா, இப்ப ஒரு ஜூசு ஓதக்கூடிய வளமை வந்திருக்கணும். 100 தடவை தஸ்மீ செய்யறதா இருந்தா 200 தடவை தஸ்மீ செய்யக்கூடிய வளமை வரணும். இப்படி எங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ்வின் பக்கம் தீனின் பக்கம் நெருங்குதல் ஏற்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் தான் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றத்துக்கு காரணமா இருக்கிறது. அது மாதிரி அடியார்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் பிள்ளைகளுடைய விஷயத்துல நடக்கிற மாதிரி பெற்றோர்களுடைய விஷயத்திலையும் நடக்கணும். பெற்றோர்களுடைய விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினாங்க, கியாமத்து நாளுடைய அடையாளத்துல ஒன்றுதான், நண்பர்களை நெருக்கமாக்கி உம்மா அப்பாவை தூரமாக்கிடுவாங்க. நண்பர்கள்ட்ட ஆலோசனை கேட்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் மார்கிட்ட ஆலோசனை கேட்கறது, அவங்கள்ட்ட என்ன வேணுமோ எல்லாம் பேசிக்கிறது. உம்மா அப்பா கலைச்சாங்கன்னா ஒரு டெலிபோன் பண்ணாலும் எடுக்கிறதும் இல்லை, ஒரு ஆசையா உம்மா அப்பாவை பத்தி கதைப்பட்டா கலைக்கிறதும் இல்லை. இன்றைக்கு உள்ள நிலைமை என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, முகம் கொடுத்து பேசுற அளவுக்கு கூட நாங்க இல்லாம போயிட்டோம். அல்லாஹ் பாதுகாக்கும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல எங்கெல்லாம் தன்னை பற்றி தனக்கு செய்ய வேண்டிய கடமையை பற்றி சொல்கிறானோ அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய உம்மா அப்பாவை நல்ல முறையில கவனிச்சு கொள்ளுங்க. மூசா அலைஹிஸ் ஸலாம் அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, சொர்க்கத்துல என்னோடு இருக்கக்கூடிய ஒரு நண்பரை எனக்கு காட்டித்தான்னு கேட்டான். சொர்க்கத்துல என்னோட இருக்கிற ஒரு நண்பரை எனக்கு இந்த உலகத்துல காட்டித்தான்னு கேட்டான். அப்ப அல்லாஹு தஆலா சொன்னான், இன்ன கிராமத்துல இன்ன ஒரு ஆள் இருக்கிறார், அவரை போய் பாருங்கன்னு அல்லாஹ் சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் போறாங்க, போய் அந்த ஆளை பத்தி விசாரிக்கிறாங்க. சொல்றாங்க, அவர் ஒரு இறைச்சி கடை வச்சிருக்கிறார், இறைச்சி வியாபாரம் செய்யறவர். இறைச்சி வியாபாரம் செய்யக்கூடிய ஒருத்தர் ஒரு நபியோட சொர்க்கத்துல உட்காரக்கூடிய ஆளா இருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு. அப்படி என்ன இவர் வியாபாரம் செய்யறார், என்ன இவர்ட்ட சிறப்பு இருக்குது, அல்லாஹ் எவ்வளவு பெரிய அந்தஸ்தம் கொடுத்திருக்கிறான், ஒளிஞ்சிருந்து பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. இவர் என்ன செய்யறாருன்னு பாக்குறாங்க. வியாபாரம் செய்யறார், நியாயமான முறையில வியாபாரம் செய்யறார். வியாபாரம் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போறார், கொஞ்சம் இறைச்சியை கையில எடுத்துட்டு போறார். வீட்டுல போய் அந்த இறைச்சியை சமைக்கிறார். இறைச்சியை சமைச்சதுக்கு பிறகு வீட்டுல உமா உட்கார்ந்து இருக்கிறாங்க, வயசான ஒரு பெண்மணி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த உமாவை எழுப்பி அவங்களுக்கு தேவையான பிரிவத்தெல்லாம் செய்து அந்த இறைச்சிய உணவை அந்த தாய்க்கு ஊட்டி விடுகிறார். அந்த தாய்க்கு சிதமத்து செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு தான் சாப்பிட்டுகிறார். இப்ப அல்லாஹ் அவர்கள் விளங்கி கொண்டார்கள், அந்த மனிதரை சந்திக்கிறாங்க. அல்லாஹ் இந்த காரணத்தினால்தான் ஒரு நபிக்கு சொர்க்கத்தினுடைய நண்பராக இருக்கக்கூடிய அந்தஸ்தம் எல்லாம் கொடுத்திருக்கிறார். உம்மா பாப்பாக்கு சிதமத்து செய்யறது அவ்வளவு பெரிய நன்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் தன்னுடைய தகப்பனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் தன்னுடைய தந்தையை ஒரு முறை அன்பாக பார்த்தால், எவ்வளவு நன்மை இருக்கு தெரியுமா, ஒரு தகப்பனை வேற ஒண்ணும் செய்ய தேவையில்லை, அன்பாக தன்னுடைய தகப்பனை ஒருத்தர் பார்த்தார் என்றால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு உம்ராவுடைய நன்மை கிடைக்கும் சொன்னான். வேற ஒண்ணும் செய்ய தேவையில்லை, ஒரு அன்பா பார்க்கிறது. பெற்றோர்களுடைய விஷயத்துல நாங்க அப்படி நடக்கணும், உம்மா வாப்பாவை அன்பா பாருங்க, உம்மா வாப்பாவோட இரக்கமா நடந்து கொள்ளுங்க, கண்ணியமா நடந்து கொள்ளுங்க. எங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க, எத்தனை தடவை அவங்களுக்கு மேல நாங்க எங்களுடைய நஜிஷை தூக்கி போட்டிருப்போம். என்றைக்காவது அவங்க முகம் சுழிச்சிருப்பாங்களா, கடுமையான குளிர் நேரமா இருந்திருக்கும், அந்த நேரத்துல நாங்க சிறுநீர் கழிச்சிருப்போம். தாய்க்கு தெரிஞ்சிட்டா, எவ்வளவு சிறுநீர் கழிச்சிருச்சுட்டு தெரிஞ்சா அந்த நேரத்துல எழும்பி போறது எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். ஆனா அந்த தாய் நினைக்கிறா, நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, அந்த சிறுநீர் கழிச்ச அந்த இடத்துல இருக்கிறதுனால என் பிள்ளையினுடைய உடல்ல நஜிஸ் இருக்கக்கூடாது, அந்த பிள்ளைக்கு சளி பிடிச்சிடக்கூடாது. எத்தனை நாள் தூக்கத்தை இழந்திருப்பாங்க, கொஞ்சம் நினைச்சுப்பாங்க. எங்களுடைய தகப்பன் தன்னுடைய வியாபாரத்துக்காக வேண்டி, தன்னுடைய தொழிலுக்காக வேண்டி எங்களுக்கு தன்னுடைய சுகத்தை விட்டுட்டு எத்தனை நாள் பிரயாணத்துல போயிருப்பார், எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பார். அவர் மட்டும் சாப்பிடுறதுக்காக வேண்டியா, அவர் மட்டும் நல்லா இருக்கிறதுக்காக வேண்டியா, நாங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி தானே அவர் கஷ்டப்பட்டார்.
அந்த உமா அப்பா வயசான காலத்துல எங்களுக்கு முன்னாடி இருந்து நாங்க அவங்கள கவனிக்கல என்று சொன்னா எங்களை விட ஒரு துர்பாக்கியமானவன் யாரும் இருக்க முடியாது. இல்ல பாதுகாக்கும். அதனால உமா பாப்பா மீது இறக்கம், அன்பு இருக்கணும், அவங்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய தன்மை இருக்கணும். அல்லாஹ் யாருக்கு உம்மா பாப்பாவை ஹயாத்தோட கொடுத்திருக்கிறானோ பெரிய பாக்கியசாலிகள், பெரிய பாக்கியசாலிகள். யாரை வேண்டாலும் உலகத்துல பெற்றுக்கொள்ளலாம், உம்மா பாப்பாவை பெற்றுக்கொள்ள முடியாது, தாய் தந்தையரை பெற்றுக்கொள்ள இயலாது. ஒரு தாய் பிள்ளைய பிரசவம் பெற்று எடுக்கிறண்டா சாதாரண விஷயமா அது? ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை பிரசவிக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய கஷ்டத்தோடு பிரசவிக்கிறாள், தன் உயிரை கொடுத்து அந்த பிள்ளையை வெளியாக்குகிறார், சாதாரண விஷயம் இல்லை. நாம் நமக்கு அது தெரியாது, நாம் சிறு பிள்ளையாக இருக்கிறோம், நம்முடைய உம்மா நமக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் என்று நாம் நினைச்சு பார்த்திருக்க முடியாது. அந்த பிரசவ வேதனை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அப்படி அந்த வேதனை பட்டுதான் எங்களை இந்த உலகத்திற்கு வெளியாக்கி இருக்கிறான் அல்லாஹ். அந்த தாய் உலகத்துல அவங்கள சரியான முறையில் நாம கவனிக்காம விட்டுட்டு சொன்னா எங்களை விட ஒரு துர்பாக்கியவன் வேறு யாரும் இருக்க முடியாது. அந்த பெற்றோர்களுடைய கடமைகளை சரியான முறையில நிறைவேற்றணும், அவங்களுக்கு ஹிதுமத்து செய்யணும், அவங்க உயிரோடு இருக்கிறாங்க என்று சொன்னா பெரிய பாக்கியமாக நினைக்கணும். அல்லாஹு தஆலா சின்ன பிள்ளைக்கு வளர்க்குற மாதிரி வளர்க்குறான், அம்மா பாப்பாட நடந்து கொடுற விஷயத்துல ஒரு சின்ன பிள்ளைக்கு எப்படி விளக்கணுமோ அப்படி அல்லாஹ் விளக்குறான். என்ன சொல்றான், ஃபலா தகுல் லஹும்மா குஃபின் ஷி என்ற வார்த்தையை கூட சொல்லிறாங்க. இது என்னனமோ சொல்லி கொண்டிருக்கிறோம், நான் என்னனமோ சொல்றோம். அம்மா பாப்பா உங்களுக்கு தலை இருக்குதா, அறிவு இருக்குதா, இப்படி எல்லாம் கேட்கிறவங்களும் இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும் எங்களை. அல்லாஹ் என்ன சொல்றான், ஷி என்ற வார்த்தையை கூட சொல்லாது, ஃபலா தகுல் லஹும்மா குஃபின், ரொம்ப சாதாரண வார்த்தை, இதை கூட அவங்கள பார்த்து சொல்லாதீங்க. ஒலா தன்ஹர்ஹுமா அவங்கள மிரட்டாதீங்க. வகுல் லஹுமா கௌலன் கரீமா கண்ணியமான முறையில் அவங்கள்ட்ட கதைங்க. பெற்றோர்களுக்கு நாம செய்ய வேண்டிய கடமைகளை பேணி நடக்கணும். யாருக்கெல்லாம் பெற்றோர்களை எடுத்துட்டானோ மூத்தாகி போயிட்டாங்களோ அவங்களுக்கு அவ்வளவுப்பட தேவையில்லை, அவங்களுக்காக துவா செஞ்சு கொண்டே இருக்கும். அதனாலதான் ஒவ்வொரு துவாவுடையும் ரப்பிரஹம்ஹுமா கமாரப்பையானி சதீரா, இது எங்களுடைய துவாவுடைய ஒரு துவாவாக மாறிடும். உம்மா வாப்பாட மௌத்துக்கு பிறகு அவங்களுடைய மன்னரை வாழ்க்கைக்காக துவா செய்யுங்க, அவங்களுடைய கபருடைய வாழ்க்கைக்காக துவா செய்யுங்க, மறுமை வாழ்க்கைக்காக துவா செய்யுங்க, அவங்களுடைய அந்தஸ்து உயர்த்தப்பட வேண்டும் என்று துவா செய்யுங்க. ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. அல்லாஹ்ட்ட சொல்லுங்க, யா அல்லாஹ் அவர்கள் எங்களுக்கு எவ்வளவு பெருமை செய்தார்களோ அது மாதிரி எங்களால் அவங்களுக்கு செய்ய இயல, எங்களுடைய உம்மா வாப்பா எங்களுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ அது மாதிரி நாங்கள் அவங்களுக்கு செய்ய இயலாது, அதுக்கு உண்மையான கூலிய நீ தான் கொடுக்கணும் என்று அல்லாஹ்விடத்துல துவா செய்யுங்க. அல்லாஹு தஆலா எங்களுக்கு படிச்சு தருகிறாங்க. இது எங்களுடைய பெற்றோர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமை. சொந்த பந்தத்தினர்கள் உறவினர்கள் இருக்கிறாங்க, உறவு முறையை பேணி நடக்கணும், உறவு முறையை நாங்கள் பேணி நடக்கணும். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் எந்திரமான வாழ்க்கை, நாங்கள் சம்பாதிச்சோம், நாங்கள் சாப்பிட்டோம், எங்கள் பிள்ளைகளை பார்த்தோம், எங்களுடைய வீடை நல்லா ஆக்கணும், முடிஞ்சு போச்சு, எங்களுடைய கடமை முடிஞ்சு போச்சு. பக்கத்தில் எங்கள் சொந்தக்காரன் இருக்கிறானே, நெருங்கிய உறவினர் இருக்கிறானே, கஷ்டப்படுறானே, கொஞ்சமாவது நாங்கள் அதை பற்றி யோசிக்கிறோமா? சுயநலமான வாழ்க்கை எங்களிடத்துல வந்துருச்சு, அல்லாஹ் பாதுகாக்கணும், இந்த வாழ்க்கை இருக்கக்கூடாது. சொந்த பந்தங்களை பேணி நடக்க வேண்டும். உறவு முறைகள் இன்றைக்கு சிதைந்து விட்டது. சின்ன சின்ன விடயத்திற்காக சண்டை, கூட பிறந்தவர்கள் வருடக்கணக்கில் கதைக்கிறது இல்லை, உம்மா வாப்பாவோட சண்டை, வாப்பா மகன் கதைக்கிறது இல்லை, மகன் வாப்பாட்ட கதைக்கிறது இல்லை, நானா தம்பிகிட்ட கதைக்கிறது இல்லை, தம்பி மச்சாண்ட கதைக்கிறது இல்லை. என்னன்னு பார்த்தா எங்கேயாவது ஒரு இடத்துல இவர் ஏதாவது வார்த்தையை பேசியிருப்பார், அதுக்கு ஏதாவது பதில் சொல்லியிருப்பார், அது பெருசாகி ரெண்டு குடும்பத்துக்கு மத்தியில் பிளவு, அல்லது ஏதாவது பிசினஸ்ல இவர் ஏதாவது அவருக்கு அநியாயம் செஞ்சிருப்பார், அவர் ஏதாவது இவருக்கு பண்ணியிருப்பார், அதனால ரெண்டு பேருக்கு மத்தியில வருட கணக்குல கதைக்கிறதே இல்லாம போயிட்டு இருக்குது. இந்த உலகம் முடிந்து விடக்கூடிய உலகம், விட்டு கொடுத்தா என்ன ஆயிட போகுது? அநியாயம் செய்யக்கூடாது, செய்து விட்டால் விட்டு கொடுத்தா என்ன குறைஞ்சிட போகுது? இன்னைக்கு பிரஸ்டீஜ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொந்த பந்தத்தை எப்படி அனுசரிக்கணும் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்றைக்கு நாங்கள்லாம் விளங்கி வச்சிருக்கிறது சொந்த பந்தத்தை அனுசரிக்கிறது இல்லை, லைசல் வாசிபு பில் முகாபி, பகரம் செய்பவன் சொந்த பந்தத்தை நெருங்கி வாழ்பவனாக முடியாது. பகரம் செய்கிறவன்னா யாரு? அவர் என் வீட்டுக்கு வந்தா நான் அவங்க வீட்டுக்கு போவேன், அவர் என்ன மதிக்க நான் அவரை மதிப்பேன். ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இப்படி நினைக்கிறவன் சொந்த பந்தத்தை சேர்ந்து வாழ்றான்னு நினைக்கல. உண்மையிலேயே சேர்ந்து வாழ்றவன்டா யார், அவன் துண்டிச்சாலும் பரவாயில்லை, அவன் என்ன மதிக்காட்டாலும் பரவாயில்லை, அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் சொந்த பந்தத்தை நெருங்கி வாழணும் சொல்லி இருக்கிறான், நான் அவன் வீட்டுக்கு போவேன், நான் அவன் வீட்டுக்கு போவேன், நான் அவனோட சேர்ந்து நடப்பேன் என்று நினைக்கிறானே, இவன் தான் உண்மையிலேயே சொந்த பந்தத்தை அனுசரித்து வாழ்ந்தவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, வந்து சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், எனக்கு சில சொந்தக்காரங்க இருக்கிறான், நான் அவங்களுக்கு நிறைய உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறேன், நிறைய அநியாயம் செய்யறாங்க எனக்கு, மன்னிச்சு கொண்டே இருக்கிறேன், அவங்க எனக்கு தொந்தரவு கொடுக்கறாங்க, நான் உதவி செஞ்சு கொண்டே இருக்கிறேன், யார சொல்லுன்னா நான் எவ்வளவு நாள் தான் இப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க சொல்றது உண்மையா இருந்ததுங்கன்னா நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு எந்த நஷ்டமும் இதனால் வரப்போறதில்லை, நீங்க அவனை மன்னிச்சு விடுறதுனால உங்களுக்கு எந்த நஷ்டமும் வரப்போறதில்லை, மல்ல அவங்களுடைய வாயில சாம்பலை போடுற மாதிரி நினைச்சு கொள்ளுங்க. அப்படின்னா என்ன, நீங்க எந்த சிரமமும் உங்களுக்கு ஏற்பட போறதில்லை, நீங்க இதே நிலைமையில் இருக்கும் பொழுது அல்லாஹ் உங்களுக்கு உதவியாக, உங்களுடைய எல்லா காரியத்திலும் உதவியாக அல்லாஹ் ஒரு மலக்கை ஏற்படுத்தி இருப்பான் என்று சொன்னான். நாங்க சொந்த பந்தத்தை அனுசரிச்சு நடக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதல்ல உங்களுடைய சொந்தக்காரருக்கு யாருன்னு விளங்கி கொள்ளுங்க. இன்னைக்கு எங்களுக்கு சொந்தக்காரர்கள் யாருன்னே தெரியாது, ஒரு ரெண்டு தலைமுறைக்கு மேல போனா அவங்க யாரு நாங்க யாருன்னு தெரியாது, உங்களுடைய வாப்பாவும் தெரியும், வாப்பாட வாப்பாவும் தெரியும், அந்த வாப்பாவுடைய 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 பேரை கேட்டா கூட நிறைய பேருக்கு எங்களுக்கு தெரியாது, எங்களுடைய நிலைமை அப்படித்தான் இருக்குது. ஏன், நாங்க எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறது இல்ல, அப்ப அவங்களுடைய பேரை தெரியாட்டா அவங்களுடைய மத்த பிள்ளைகள் எங்க இருக்கிறாங்க, எங்களுடைய குடும்பம் எங்க இருக்கிறாங்க, என்ன தெரிய போகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் விளங்கி வச்சுக்கொள்ளுங்க, உங்களுடைய சொந்தக்காரங்க எங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது, அப்பதான் நீங்க அவங்களுக்கு போய் உதவி செய்ய முடியும். ஏனென்றால் குடும்பத்துல அன்பு வர்றதுக்கு சொந்த பந்தத்தை சேர்ந்து வாழ்றது ஒரு காரணம். மஸ்ராத்தின் பில் மால், பொருள்ல பரக்கத்து வருவதற்கு, செழிப்பு வருவதற்கு சொந்த பந்தத்தை சேர்ந்து வாழ்றது ஒரு காரணம். மன்சாத்தின் பில் உமர், வாழ்க்கையில மன்சாத்தின் பில் அகர், வாழ்க்கை பரக்கத்தாகிறதுக்கு சொந்த பந்தத்தை சேர்ந்து வாழ்றது ஒரு காரணமா இருக்கு. அதனால சின்ன சின்ன விடயங்களுக்காக உறவு முறைகளை துண்டித்து வாழக்கூடாது, ஒற்றுமையாக வாழ வேண்டும், சேர்ந்து வாழ வேண்டும், அவர்களுக்கு தேவைகளை உணர்ந்து வாழ வேண்டும். நம்முடைய வீட்டில் அல்லாஹ் நமக்கு ஞானத்தை தந்தால் அது போன்ற ஞானம் நம்முடைய சொந்தக்காரர்களுக்கும் கிடைக்கணுமே என்ற அந்த உணர்வு நம்மிடத்தில் இருக்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் ஏழைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வெளியில போத்தில எங்களை சுத்தி இருக்கிறாங்க, எங்களுடைய குடும்பத்திலே இருக்கிறாங்க, நாங்க நிம்மதியா சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம், சாப்பிட முடியாம நிறைய உணவுகளை வெளியில போடுறவர்களும் இருக்கிறாங்க, ஆனா எத்தனை பேர் அந்த சாப்பாடு கிடைக்காம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அவங்களுக்காக வேண்டியும் நாங்க செலவழிக்கக்கூடியவர்களாக, அரவணைக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். இன்றைக்கு உலகத்துல பலவிதமாக கஷ்டப்படக்கூடியவர்கள், எங்களுடைய நெருங்கிற உறவினர்கள் இருப்பாங்க, அவங்களை தேடி தேடி போய் பார்த்து நாம் உதவி செய்யக்கூடியவர்களாக ஆக வேண்டும். அன்பை பரிமாறிக்கொள்ள இது போன்ற இந்த உலக வாழ்க்கையில தான் நம்முடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் உலகம் முடிஞ்சிருச்சுங்கன்னா மனிதனுக்கு தான் நல்லா இந்த உறவு முறையை கொடுத்திருக்கிறான், மற்ற மிருகங்களுக்கெல்லாம் கிடையாது, எல்லாம் மனுஷனுக்கு தான் தந்திருக்கிறான். அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டுக் கொடுக்கக்கூடியவர்களாக எங்களுடைய வாழ்க்கை இருக்கணும். அதே போன்று கணவன் மனைவியினுடைய உறவு இருக்கிறது, கணவன் மனைவியினுடைய உறவு இருக்கிறது ரொம்ப மிக முக்கியமானது. ஒரு பெண்மணி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பெண்மணி மௌத்தா போறா, எந்த நிலையில மௌத்தா போறா, கணவன் அந்த பெண்ணை சந்தோஷம் கொண்ட நிலையில் ஒரு பெண்மணி இந்த உலகத்திலிருந்து பிரிந்தால் சொர்க்கத்துக்கு போவாள் என்று சொன்னான். இன்னைக்கு அப்படியா இருக்குது நம்முடைய நிலைமை? இன்னைக்கு நம்முடைய நிலைமைகளை பார்த்தா கணவன் தன்னுடைய கடமைகளை முதல்ல உணரணும், கணவன் தன்னுடைய கடமைகளை உணரணும். நான் இந்த மனைவிக்கு என்ன செய்யணும், நான் சாப்பிடுற மாதிரி அந்த மனைவி கொடுக்கணும், நான் உடுக்கிற மாதிரி மனைவி கொடுக்கணும், என்னுடைய தேவைகளை நான் நிறைவேற்ற மாதிரி மனைவி கொடுக்கணும். இது கணவன் செய்ய வேண்டியது. ஆனா மனைவி என்ன நினைக்கணும், கணவனுடைய கஷ்டத்தை கொஞ்சம் விளங்கணும், கணவனுடைய கஷ்டத்தை மனைவி விளங்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவிமார்களை பாருங்க எப்படி அழகான முறையில வாழ்ந்து காட்டினாங்க. இந்த தன்மைகள்ல கொஞ்சமாவது எங்கள்கிட்ட வந்தா குடும்பங்கள்ல பிரச்சனை ஏற்படுமா? நபிசல்லா அலிஸ்லாம் வர்றாங்க. எங்கிருந்து வர்றாங்க? ஹிரா குகையிலிருந்து வர்றாங்க. எப்படி வராங்க? நடுங்கி கொண்டு வர்றாங்க, நடுங்கி கொண்டு வர்றாங்க. வீட்டுக்குள்ள வரும் பொழுதே என்ன சொல்லிட்டு வர்றாங்க? ஜம்மி லூனி, ஜம்மி லூனி, என்ன போத்தி விடுங்க, போத்தி விடுங்க என்று சொல்றாங்க. அன்னை ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எவ்வளவு பெரிய செல்வ சீமாட்டி, எவ்வளவு பெரிய செல்வ சீமாட்டியா இருந்தாங்க அவங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளுக்காக வேண்டி தங்களை அப்படியே அர்ப்பணித்தார்கள். உள்ள வரும் பொழுதே விளங்கி கொண்டாங்க, என்னுடைய கணவருக்கு ஏதோ பிரச்சனை, என்னுடைய கணவருக்கு ஏதோ பிரச்சனை, ஏதோ பிரச்சனையில வர்றாங்க. இப்ப இந்த நேரத்தில் அவங்கள்ட்ட நான் எப்படி நடந்து கொள்ளணும்? எங்களுடைய பெண்கள் இப்படி நினைப்பாங்களா? இப்படி ஏதாவது வந்து சொல்லிட்டா முன்னே முதல்ல என்ன செய்தாங்க, என்ன நடந்துச்சு, எங்க போய் தலையை போட்டு வந்தீங்க, ஏதாவது கேள்வி கேட்டாவது கஷ்டப்படுத்திடுவாங்க. உள்ள வரும்பொழுது கேள்வி கேட்டாவது கஷ்டப்படுத்திடுவாங்க. அன்னை ஹதீஜா நாயர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பாக்குறாங்க, என் கணவருக்கு ஏதோ பிரச்சனை. இந்த நேரத்துல கேள்வி கேட்டு கூட அவங்களை கஷ்டப்படுத்த கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்கிறாங்க, போர்வையை போத்தி விடுறாங்க. இந்த நேரம் ஆறுதல் அடைஞ்சதுக்கு பிறகு இப்ப கேட்கிறாங்க, என்ன நடந்துச்சு, இப்ப சொல்லுங்க என்ன நடந்துச்சு. கணவனுடைய மனசை புரிஞ்சு நடக்கும். அவர் உழைக்கிறார், கஷ்டப்படுறார், பலவிதமான துன்பங்களில் ஈடுபடுறார். யாருக்காக வேண்டி? தனக்காக வேண்டியா? தன் குடும்பத்துக்காக வேண்டி? தன் மனைவிக்காக வேண்டி? தன் பிள்ளைகளுக்காக வேண்டி? இரண்டு சக்கரம் ஒழுங்காக இருந்தால்தான் வாழ்க்கை சரியாக ஓடும். ரெண்டு சக்கரம் ஒழுங்காக இருக்கணும். ரயில் ஓடும் பொழுது ரெண்டு தண்டவாளமும் நேராக இருக்கணும், அப்பதான் வாழ்க்கை சீராக இருக்கும். மனைவியும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டும். கணவனும் தன்னை தன்னுடைய அவன் வெளியில எப்படி பெரிய அந்தஸ்தாவும் இருக்கலாம், வீட்டுக்குள்ள வந்துட்டா ஒரு கணவன் என்ற அந்தஸ்து தான். மனைவியினுடைய தேவைகளை புரிஞ்சு நடக்கணும். மனைவி கணவனுடைய உணர்வை புரிஞ்சு நடக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்னை ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எப்படி நடந்தாங்க? இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, என்ன நடந்துச்சு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி, வல்லாஹி லக்கத் ஹஷீது அலா நஃப்ஸி, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. இப்ப அன்னை ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா வாயை திறக்கிறான். அழகான உபதேசம். நம்முடைய வாழ்க்கைக்கெல்லாம், எங்களுடைய பெண்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விடயத்தை அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையில காட்டுறான். சொல்றாங்க, கல்லா நீங்க பயப்படாதீங்க, தன்னுடைய கணவரை பார்த்து சொல்ற, கல்லா பயப்படாதீங்க, வல்லாஹி லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை ஒரு பொழுதும் கைவிட மாட்டான், அல்லாஹ் உங்களை ஒரு பொழுதும் கைவிட மாட்டான். இப்போ ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே ஆறுதல் சொல்லக்கூடிய மனைவிமார்களாக நாங்கள் இருக்கிறோம். சொன்னாங்க, அல்லாஹ் ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். ஏன் நீங்க பயப்படுறீங்க? நீங்க எவ்வளவு நல்லவங்களா இருக்கிறீங்க. இன்னக்கல தஸ்லூர் ரஹீம், சொந்த பந்தத்தை சேர்ந்து வாழ்றீங்க, கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி செய்றீங்க, இல்லாதவங்களுக்காக பாடுபடுறீங்க, சத்தியமான காரியங்களுக்கு நீங்க துணை நிற்கிறீங்க, உங்களை அல்லாஹ் கைவிடுவானா, நீங்க ஏன் பயப்படுறீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆரம்ப நேரத்துல யாருமே ஆறுதல் கொடுக்காத நேரத்துல அன்னை ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கொடுத்த ஆறுதல், அவங்க கொடுத்த அந்த அந்த உற்சாகம் தான் இந்த தீன் வளர்றதுக்கு ஒரு காரணமா இருக்கு. அதனாலதான் இன்றைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா நாயகியை மறந்துடவே இல்லை, என்றைக்கும் மறந்ததே கிடையாது. ஒரு தடவை அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களோட ஹதீஜா நாயகி உட்கார்ந்து கதைச்சு கொண்டு இருக்கிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து கதைச்சு கொண்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகியும் கதைச்சு கொண்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல வெளியில வர்றாங்க, ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய சகோதரி வர்றாங்க, ஹாலா என்ற பெண்ணுடைய சகோதரி வர்றாங்க. வெளியில வரும்பொழுது யார்ட்டையோ கதைச்சிட்டு வந்தாங்க. அந்த சத்தம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காதுல விழுந்துருச்சு. அந்த சத்தத்தை பார்த்து கேட்ட உடனேயே அவங்களுடைய சகோதரியினுடைய சத்தம் மாதிரி இருந்துச்சு. ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா வஃபாத்தாகி பல வருஷம் ஆயிருச்சு, ஆனா இந்த சத்தம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுல விழுந்தவுடன், காதல உழுந்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு உடனே அந்த பெண்ணினுடைய ஹதீஜா நாயகியினுடைய யோசனை வந்துருச்சு. அல்லாஹும்மா ஹாலா, திகைச்சு பதறி போயிட்டான். அந்த முன்னால் ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவருடைய நினைவு அப்படியே வந்துருச்சு. ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா நான் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், எத்தனை வருஷமா தான் அவங்களை நினைச்சு கொண்டே இருப்பீங்க? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்க ஆயிஷாவே, அந்த நேரத்தில் எனக்கு மிக மிக உறுதுணையாக இருந்தவர்கள் அவர்கள், ஹதீஜா கானத் கானத், அவங்க ஹதீஜா ஹதீஜாவா தான் இருந்தாங்க. எங்களுடைய பெண்மணிகளும் இப்படி இருக்கணும், தன்னுடைய கணவனுடைய நோக்கத்தை புரிஞ்சு நடக்கக்கூடியவங்களா இருக்கணும். முன்ன பின்ன வாழ்க்கையில பிரச்சனை வரலாம், பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையா விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மை வர வேண்டும். கணவனிடத்திலும் இருக்க வேண்டும், மனைவியிடத்திலும் இருக்க வேண்டும். மனைவி தன்னுடைய கணவனுடைய அந்த ஆண்களை பொறுத்த வரைக்கும் பலவிதமான டென்ஷன்கள், பிரச்சனைகள், வியாபார பிரச்சனை, வெளியில பல பேரோட கலந்து போறாங்க, வெளியில பிரச்சனை, இதெல்லாம் இருக்கத்தான் செய்கிறது. இப்ப கொஞ்சம் தன்னுடைய கணவனுடைய தேவைகளை உணர்ந்து மனைவி நடந்து கொள்ள வேண்டும். நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு உபதேசம் செய்றாங்க, பெண்களுக்கு உபதேசம் செஞ்சாங்க. என்ன உபதேசம் செஞ்சாங்க? உரித்துக்குன்ன அக்ஸர அகலின்னார், நரகத்தில் அதிகமாக நான் பெண்களை பார்த்தேன் என்று சொன்னார். பெண்மணிகள் கேட்டாங்க, யார சூழல்லாம் என்ன காரணம், நாங்க என்ன அப்படி செய்கிறோம்? நபிசல்லா அலி சொல்ல, ரெண்டு காரணம் இருக்கிறது, முக்கியமான மற்றவர்களிடத்தில் இல்லாத ரெண்டு காரணம் இருக்கிறது. என்ன? துக்கிர் நல் லஅன் வ தக்ஃபுர் நல் அஷீர். ஒன்னு அதிகமா சாபம் இடுவது, அதிகமாக சாபம் இடுறது. இரண்டாவது, கணவனுக்கு நன்றி இல்லாம நடக்கிறது. இன்னைக்கு பாக்குற மாதிரி சாதாரணமா ஒரு சும்மா ஏதாவது ஒண்ணு வந்துருச்சுன்னா ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிடுறது, பிள்ளைகளை ஏசுறது, பிள்ளைகளை தேவையில்லாம ஏசுறது, அப்படி போ இப்படி போ என்று சொல்றது. கொஞ்சம் சகிப்பு தன்மை இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இருக்கக்கூடாது. இரண்டாவது, வதக்குர்னல் அஷீர், காலம் முழுவதும் கஷ்டப்பட்டு கொடுத்திருப்பான், ஏதாவது ஒரு பொருள் வாங்கி தராட்டா உங்கள்ட்ட நான் என்னத்தை கண்டு சொல்லிடுறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினான், காலம் முழுவதும் ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு கொடுத்து கொண்டிருப்பான், ஒரு பொருளை வாங்கி கேட்டிருப்பான், இவர் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும், உடனே சொல்லுவோம் பாருங்க அவர் எப்படி இருக்கிறா, இவன் எப்படி இருக்கிறா, நான் என்னத்தை கண்டேன். இந்த தன்மை இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு சஹாபி வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் இந்த நாட்டுக்கு போனேன், அங்க போனா அந்த நாட்டு மக்கள் எல்லாம் அவருடைய தளபதிக்கு சஜிதா செய்துகிட்டு இருக்கிறான், நான் மனசுல நினைச்சு கொண்டேன், அப்ப நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சஜிதா செஞ்சா என்ன, அவங்களுக்கு ரொம்ப கண்ணியம் கொடுக்கணும் தானே அப்படின்னு நான் நினைச்சு கொண்டேன். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு சொல்லி காட்டுறாங்க, அப்படி செய்யக்கூடாது, அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் சஜிதா செய்ய இயலாது, அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் சஜிதா செய்ய இயலாது. ஒருவேளை ஒருவன் அல்லாஹ் அல்லாத யாருக்காவது சஜிதா செய்யணும் என்று இருந்திருந்தால், பெண்களை பார்த்து சொல்லி இருப்பேன், உங்களுடைய கணவன்மார்களுக்கு நீங்க சஜிதா செய்யுங்க என்று சொல்லி. ஆனா நான் அப்படி சொல்லல, ஏன் ரசூலுல்லாஹி இப்படி சொன்னாங்க? லிமா அலைஹின்ன மினல் ஹுகூம், அந்த கணவன்மார்களுடைய கடமைகளை அந்த பெண்கள் உணர வேண்டும் என்பதற்காக வேண்டி சொன்னாங்க. பெண்கள் தங்களுடைய கணவன்மார்கள் அவர்களுடைய கடமைகளை உணர்ந்து நடக்கணும், கணவன்மார்களும் அப்படி நடக்கணும், இரண்டு பேருமே நல்ல விதமாக இருக்கணும். ரசூலுல்லாஹி சொன்னாங்க, நல்லவன் யார் உலகத்துல எல்லாத்தையும் நல்லவன் பேர் எடுத்துடலாம், மனைவிட்டு நல்லவன் பேர் எடுக்கிறது தான் பெரிய விஷயம். உலகத்துல எல்லாத்தையும் நல்லவன் பேர் எடுக்கலாம், எல்லாரும் சொல்லுவாங்க பெரிய நல்ல ஒரு தனவந்தரா இருக்கிறாரு, நல்ல பெரிய ஒரு சாலிகான மனுஷரா இருக்கிறாரு, தொழுகிறாரு, எல்லாத்தையும் நல்லவன் பேர் எடுக்கலாம். ஆனா உண்மையான நல்லவன் தன் மனைவியிடத்தின் நல்லவன் என்ற பெயர் எடுக்கும். ஹைருக்கும் ஹைருக்கும் லி அகலி, அது பெரிய கஷ்டம், அது லேசா கிடைச்சிடாது. எல்லாத்தையும் நல்ல ரெண்டு பேர் எடுத்துடலாம், மனைவி இடத்தில் நல்ல பேர் எடுக்கிறது பெரிய கஷ்டம். ஆனால் ஒரு கணவன் அப்படி இருக்கணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டினார்கள். இப்ப கணவன்மார்களும் அப்படி இருக்க வேண்டும். நான் என் வாழ்க்கையில ஹராத்துல போகாம இருக்கிறதுக்கு ஒரு துணையா அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், வாழ்க்கையில நிம்மதிக்கு அல்லாஹ் ஒரு துணையாக இந்த பெண்ணை தந்திருக்கிறான், என்னுடைய பிள்ளைகள் வளர்வதற்கு காரணமாக அல்லாஹ் இந்த பெண்ணை தந்திருக்கிறான், அதனால துங்க நான் விட்டு கொடுத்து போகணும் என்ற உணர்வு கணவனிடத்தில் இருக்கணும். மனைவி நினைக்கணும், என் தேவைகள் இந்த கணவனின் மூலமாக பூர்த்தி செய்யப்படுகிறது, என் உணவு தேவை பூர்த்தி செய்யப்படுகிறது, என்னுடைய செலவினங்கள் பூர்த்தி செய்யப்படுகிறது, இந்த கணவனின் மூலமாக சாலை நல்ல குழந்தைகள் எனக்கு கிடைத்திருக்கிறது, இந்த கணவன் உழைத்து தனக்கு மட்டும் உழைக்கல்ல எனக்கும் சேர்த்துதான் உழைக்கிறான், இந்த கணவனுக்காக அவனுடைய மனசை நான் ஓகடிக்க கூடாது, அவனை நான் துன்புறுத்தக்கூடாது, அவனை நான் கஷ்டப்படுத்தக்கூடாது, இந்த உணர்வு மனைவியிடத்துல இருக்கணும். இன்னைக்கு என்னென்று சொன்னா எங்கள்கிட்ட வந்திருக்கக்கூடிய பெரிய குறை என்ன அப்படின்னு சொன்னா, மற்றவங்களை பார்த்து எங்களை நாங்க ஒப்பிட்டுக் கொள்றது, பக்கத்து வீட்டுக்காரங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க அப்படி செய்யறாங்க, இவங்க எப்படி செய்யறாங்க, இதை பார்த்துட்டு கணவன்ட வந்து எனக்கு அப்படி இல்லை இப்படி இல்லை. இது கூடாது சகோதரர்களே, தாய்மார்களே, இது கூடாது. எங்களுடைய கணவருடைய நிலைமை எங்களுக்கு தெரியும், அல்லா எங்களுக்கு எவ்வளவு ரிஸ்க தந்திருக்கிறானோ அதை விட நாம கூடுதலாக கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால நாங்க நினைக்கணும், அல்லா எனக்கு தந்திருக்கிறான், இந்த கணவர் மூலமா இவ்வளவு தந்திருக்கிறான், இதற்குள் என் வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்வேன். நிம்மதியை பார்க்கலாம், சந்தோஷத்தை பார்க்கலாம். நபிசல்லல்லாஹுலைய செல்லம் அவர்கள் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பெண்மணியை பத்தி சொன்னாங்க. ஒரு பெண் அஞ்சு வேளை ஒழுங்க தொழுது வர்றாங்க, ரமதான் மாதம் கடமையான நோன்பு வைக்கிறாங்க, ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாள், தன் கணவனுக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறாள். இந்த பெண்மணியை பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கத்தினுடைய விரும்பிய வாசல்ல நீங்க சொர்க்கத்துக்கு போகலாம். அப்படிப்பட்ட பெண்களாக எங்களுடைய பெண்கள் இருக்க வேண்டும். கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களா, அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்களா. அதே நேரத்தில் கணவருக்கு பணிவிடை செய்யறது என்று சொன்னால் தீனுடைய விஷயத்தில் உறுதுணையாக இருக்க வேண்டும். அதுக்கல்லா செல்லம் ஒரு பெண்ணுக்காக துவா செஞ்சான். எந்த பெண் தஹஜ்ஜுதுக்காக வேண்டி எழும்புறாங்க, எழும்பி தன்னுடைய கணவனை எழுப்பி விடுறாங்க, எழும்பல்லையா தொழுகிறதுக்கு எழும்பல்லையா, உரிமையோட அன்போட பாசத்தோட முகத்துல தண்ணிய ஊட்டியாவது எழும்பி நீங்க தகஜ சொல்லுவோங்க சொல்றாங்க. இந்த பெண்ணுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாங்கன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட பெண்மணிகளாக நாங்க இருக்கிறோம். எங்களுடைய கணவர் தீனுடைய விஷயத்துல கொஞ்சம் குறைபாடா இருக்கிறார், சுண்ணத்தான தாடி வைக்கல அல்லது வேற ஏதாவது தீனுடைய விஷயத்துல பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறார், மனைவி சொல்லணும் நீங்க அப்படி இருக்க வேண்டாம், இப்படி இருங்க, தொழுகைக்கு போங்க, ஜமாத்துக்கு போங்க, ஜமாத்தோட தொழுகையில போய் கலந்து கொள்ளுங்க, தீனுடைய விஷயங்கள்ல கலந்து கொள்ளுங்க. ஒரு மனைவி கணவனை ஏவக்கூடியவளாக இருக்க வேண்டும். இது சிறந்த பெண்மணியினுடைய அடையாளம், நல்ல பெண்மணியினுடைய அடையாளம். இது தஹஜ்ஜுதுக்காக எழுப்பிவிடணும். பிள்ளைகளுடைய வளர்ப்பினுடைய விஷயத்துல கணவனுக்கு உறுதுணையாக இருக்கணும். இப்படி கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது, மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது. இதுவும் தீனுடைய ஒரு அம்சம் தான். இப்படி தீனுடைய விஷயங்கள்ல ஏராளமானதை சொல்லிக்கிட்டே போகலாம். பக்கத்து வீட்டுக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் நாங்க நிறைய கடன்பட்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல சொன்னாங்க, அல்லாஹ் மீது சத்தியமாக அவன் உண்மையான மூமினாக ஆகவே முடியாது. மூணு தடவை சொன்னான். சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், யாரை பத்தி சொல்றீங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தொந்தரவு கொடுக்கிறானோ அவன் உண்மையான மூமினாக முடியாதுன்னு சொன்னாங்க. அப்ப எங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட எப்படி நடக்கிறது? ஏனைய மற்றவர்களிடத்துல குடும்பத்தார்களிடத்துல எப்படி நடக்கிறது? கணவனிடத்துல மனைவி எப்படி நடக்கிறது? மனைவி இடத்துல கணவன் எப்படி நடக்கிறது? அதே போன்று பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறது? பெற்றோர்களிடத்துல எப்படி நடந்து கொள்றது? இது எல்லாம் எங்களுடைய தீனுடைய அம்சங்களாக இருக்கிறது. இவைகளை பேணி வாழக்கூடியவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். இதற்காக வேண்டித்தான் இது போன்ற தீனுடைய விடயங்கள் எங்களுக்கு சொல்லித் தரப்படுகிறது, இது போன்ற மஜ்லிஸ்கள் எங்களுக்கு ஏற்பாடு செய்து தரப்பட்டிருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வருவதுதான். விவாதத்துல பேணுதல் வரணும், பாவங்களில் இருந்து பாதுகாக்கப்படணும், பாவங்களை விட்டு எங்களை நாங்கள் தூரமாக்கி விடணும், எங்களுடைய பிள்ளைகளை சரியான முறையில வளர்த்து தர்பியத்து செய்து ஆளாக்க வேண்டும். நாங்களும் பரிசுத்தமானவர்களாக இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றவர்களாக, இந்த முழுமையான முறையில மார்க்கத்தை கடைபிடித்தவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட வாழ்க்கையை எங்கள் அனைவருக்கும் தந்தருவானாக, எங்களுடைய பாவங்களை மன்னித்தருவானாக, இங்க வந்திருக்கக்கூடிய அத்துணை வரையும் அல்லாஹ் கபூல் செய்தருவானாக, எங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தருவானாக. யாரெல்லாம் இதற்காக வேண்டி இது போன்ற நல்ல விடயங்களுக்காக உழைக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் பரக்கத்தை செய்வானாக. யாரெல்லாம் இதற்காக வேண்டி தங்களுடைய சிந்தனையால், தங்களுடைய பொருளால், தங்களுடைய ஆற்றலால் பாடுபடுகிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் பரக்கத்தை செய்வானாக. இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பேர்களுடைய வாழ்க்கையிலும் பரக்கத்தை செய்வானாக. குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நீக்குவானாக. ஒற்றுமையான வாழ்க்கையை கொடுத்துருவானாக, நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்துருவானாக. எல்லா விதமான கஷ்டங்கள், வியாதிகள், துன்பங்கள், பிரச்சனைகள், பெரும் வியாதிகளில் இருந்து எல்லாவையும் அல்லாஹ் பாதுகாத்தருவானாக. எல்லாருக்கும் சுகத்தையும் கொடுத்தருவானாக, நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்தருவானாக. முழு உலகத்திலும் முஸ்லிம்களுக்கு நிம்மதியையும் கண்ணியத்தையும் எல்லாம் அல்லாஹ் வழங்கியருவானாக.